Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare
ായവെല്ലാം കേശവ എന്ന് നാളും കൊടുവിനെ ചെയ്യും കൂറ്റിൻ തമകളും കുരുകടില്ല വിടമുടയളവിൽ പള്ളി വിരുമ്പിനാൻ തുറുമ്പലറ്റും തടമുടയവയൽ അനന്തപുരണകരം പുകുതുമിഞ്ചേ ഇന്ദ്രപോയി പുതിരാകി എഴുമയും ഏതം സാറാ കുന്ദ്രനേർ മാടം മാടെ കുറുന്ത് തെരുന്തിക്കുന്നു മംഗളർ കൊഴിൽ അനന്തപുരണകർമായൻ നാമം ഒന്നും ഓരായിരമാം ഉള്ളുവാച്ച് ഉമ്പർ കൂടി ഊറും പുൽ കൊടിയും മദ്യേ ഉളവെല്ലാം ഉണ്ടുമിഴ സേരും തന്നനന്തപുരം ചിക്കന പുകുതിരാകിൽ തീരും നോയ് വിണുകളെല്ലാം പിന്നം നാമറിയച്ച പേരും ഓരായിരത്തുൾ ഒന്നീ തേശിനി சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறும் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்த இராமான சஞ்சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பர்த்தமணத்திகள் பைந்தழவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகன் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிதங்கள் கூடிய முடியும் கனநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதேது எத்துக்தி விஸ்வாதீன பதிகாம்சுகி உபவீதினம் ஊர்த்வகுன்றவம் தந்திரி ஜகத்புண்ய புலம் திரிநந்தஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. துடைத்த கோவிந்தனாரே உலகு உயிர் தேர்வு மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டார் மடைத்தலை வாழை வாயும் வயலணி அனந்தபுரம் கடைத்தலை தீக்கப் பெற்றால் கருவினை களையலாமே. லோகத்தை கவனிச்சு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தன்னுடைய பிராரப்த கர்மாவ இல்லாத பண்ணணம் அப்படின்னு ஆசை உண்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் பார்த்தா பிராரப்த கர்மாவுடைய அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்கு. இந்த தாயார் தகப்பனாருக்கு பிறக்கிறோம், இந்த ஊர்ல பிறக்கிறது, சரீரம் அமைப்பு இல்லடி சரீரத்தை வரக்கூடிய வியாதிகள், எத்தனையோ பேர் பிறக்கும்பொழுதே கண் இல்லாம இருக்கு பார்த்தா, அப்பா அம்மா கண் இருக்கானா பிறக்கிற குழந்தைக்கு கண் இல்லை, எத்தனையோ பேருக்கு செவி கேட்பதில்லை, எத்தனையோ குழந்தைகள் புத்தி சுவாதீனம் இல்லாம பிறக்கிற மென்டலி இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிராரம்ப கர்மா. இது நிறைய விதமா இருக்கு. டீடைல்டா பிராரம்ப கர்மாவை பத்தி பேசினா வச்சுக்கோங்க, பயம் வந்துடும். எல்லா காரியத்துக்கும் முக்கியமான ஆதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிராரம்ப கர்மா. இந்த பிராரப்த கர்மாவை அப்படி அள்ளி அப்படி வெள்ள போட்டா அது அபாரம் அப்படின்னு ஆத்திர பைய குப்பைகள் சேர்ந்துருக்கு எல்லாம் ஒழிச்சு எடுத்து அபாரம் எல்லா பழைய ரூபி நீ வெளில போட்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நிம்மதியா இருக்கு, வீடே நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்குன்ற. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை சுத்தி பிராரப்த கர்மான்ற குப்பை உட்கார்ந்துட்டு கிடக்கு, இதை எடுத்து போட முடியல. இந்த பிராரப்த கர்மாவை அப்படி பெருக்கி எடுத்து வெளியில போடுறதுக்கான ஒரு சுலபமான உபாயத்தை சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். திருவனந்தபுரத்தை அத்திவாரமாக வச்சிருந்து சொன்னார், ஆச்சரியம் அனுபவிச்சு சொல்றார். துடைத்த கோவிந்தனாரே, பழைய காலத்துல எதுவுமே மிச்சப்படாதபடி எல்லாத்தையும் தொடச்சு போட்டுடுறோம் பெருமாள். எந்த லோகமும் கிடையாது, ஈரேழு பதினான்கு லோகங்கள்ல ஒண்ணுமே கிடையாது, எந்த தேவர்களும் கிடையாது. பூமி ஆகாசம் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இந்திரலோகம் பிரம்மலோகம் கைலாயம் ஸ்கந்தலோகம் சந்திரலோகம் வருணலோகம் அகல விதல சுதல பாதாள லோகங்கள் நரகலோகம் யமதர்மராஜனுடைய சம்யமினி பட்டணம் இந்திரனுடைய அமராவதி பட்டணம் எதுவும் கிடையாது, ஆகாசமும் கிடையாது, பெரிய பால் இருள் அப்படின்ற பெரியவா. நம்ம எல்லாம் பார்க்கிற இருட்டு மாதிரி கிடையாது, ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஒண்ணுமே கிடையாது, டார்ச் கூட அடிச்சு பார்க்க முடியாது, அப்படி ஒரு பால் இருள். அந்த இருளை பத்தி எப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும் அப்படின்னா, சமயத்துல திடீர்னு ஏதோ ஒரு பயம் மனசு அப்படி கவிண்டு கிடக்கும், என்னன்னு சொல்ல முடியாத இனம் புரியாத ஒரு பயம் மனசுக்குள்ள, ஒரு இருட்டு ஒரு பெருமை இருக்கும் பாருங்கோ அது போல கோடி மடங்கு அந்த பால் இருள். பகவான் எல்லாத்தையும் சீகரிச்சுடுறான், எல்லாத்தையும் தொடச்சு போட்டுடுறான். துடைத்த கோவிந்தனாரே, தடச்சு போட்டு அவர் பாடி படுத்து கலப்பாடா வேலை முடிஞ்செடுத்து அப்படின்னு. இப்ப கடையெல்லாம் உண்டு, இந்த தங்கு வண்டி உண்டு, ரெடி ரோட்ல கடை போட்டுருப்பான். ராத்திரி ஆயிடுச்சுனா எல்லாம் ஏற கட்டிட்டு அப்பா ஆடா அப்படின்னு ஓரத்தை போட்டு தூங்குவான். அந்த மாதிரி இந்த ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்பாரன்ற அந்த வியாபாரத்தை மூட்டை கட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு அபாடாம் பெருமாள் ரெஸ்ட் எடுக்கிறார். அதான் பிரளயம், மகா பிரளயம். பெருமாள் மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறார். ஏன் மகா பிரளயம்? அப்படியே பூமி இருந்துட்டே இருக்கலாமே, ஆகாசம் இருந்துட்டே இருக்கலாமே, யாராவது கேட்க போறோமா? எதுக்கு மகா பகவான் மகா பிரளயம் அப்படின்னு ஒண்ணு பண்றா அப்படின்னா, எல்லாத்தையும் திரும்ப சுத்தம் பண்ணி புனருத்தாரணம் பண்றதுக்காக. புனர் நிர்மாணம், ரெனவேஷன் சொல்றோம் இல்லையா? இப்ப எல்லாம் வாக்குப்படி வீடை மாத்தி மாத்தி கட்டுறாங்க, ரெனவேஷன் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. புனருத்தாரணம், புனர் நிர்மாணம், அந்த மாதிரி ஒரு புனர் நிர்மாணம் பண்றதுக்காக பிரளயம் அப்படின்ற ஒரு லீலைய பிரபு அம்சம். அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தொடர்ந்து தேவேன்னு படுற துடைத்த கோவிந்தனாரே, அவரே திரும்ப சங்கல்பம் பண்ணிக்கிறாராம். இவ்வளவு நாள் கழிச்சு திரும்பியும் சிருஷ்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் அலாரம் வச்சுட்டு படுக்கிற மாதிரி பகவான் தன்னுடைய மாயா சக்தியை தூண்டிட்டு படுத்துக்கிறாராம். இத்தனை காலம் கழிச்ச உடனே நான் எழுந்துக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி பகவான் படுத்துக்கிறான். அழகா அத்தனை காலங்கள் முடிஞ்ச உடனே பிரபு தானா கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்ச உடனே அழகா லோகத்தெல்லாம் திரும்ப அதே போல சிருஷ்டிக்கிறான். அவ்வளவு உயிர் தேவு ஆச்சரியமா நம்ம பார்க்கக்கூடிய அச்சேதன சேதன வஸ்துக்கள் ஜெகத் சிருஷ்டி. அதுக்கப்புறம் இந்திராதி தேவர்கள் எல்லாத்தையும் படைக்கிறான். துடைத்த கோவிந்தனாரே உலகு உயிர் தேவு மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி, பெரிய மூர்த்தி ஆச்சரியமா இருக்கார். அப்ப இந்த பிரளயத்தை கனடா பண்றாருனா, கரார் அவிந்தேன பதாரவிந்தம் முகார் அவிந்தேதி நிவேசயந்தம் பட்டத்திய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாத்மராமி மார்கண்டைய பார்க்கிறார். பட்டபத்ரசாய பிரபு படுத்தன் இருக்கார். ஆளிலை கண்ணனாக ஆளி நிலையாய் அருளேதோ எம்பாவாய் அப்படின்றாங்க. அழகா பகவான் அந்த ஆயுத படுத்துட்டு இருக்கான். சிருஷ்டி ஆரம்பிக்கணும் நினைச்ச உடனே சிருஷ்டிக்கிறான். உலகு உயிர் தேவு மற்றும் படைத்த எம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான். அப்படி ஜெக சிருஷ்டி பண்ணக்கூடிய பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான். எத்தனையோ இடங்கள்ல பாம்பனை பள்ளி கொண்டிருக்கா, ஆனா திருவனந்தபுரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். பாம்பனை பள்ளி கொண்டான் மலைத்தலை வாழை பாயும் வயல் அணி அனந்தபுரம். அழகா வாழை மீன்கள்லாம் அப்படி துள்ளி குதிச்சு விளையாடும்படியான திருவனந்தபுரம். மடைத்தலை வாழை பாயும் வயல் அணி அனந்தபுரம், வயல்கள்னால சூழப்பெற்ற திருவனந்தபுரம். வயல் அணி அனந்தபுரம் கடைத்தலை சீக்க பெற்றார். இந்த பத்மநாப சுவாமி கோவிலில் தொடக்கம் கொண்டு பிரிக்கிறோம் அப்படின்னா, கடைத்தலை சீக்க பெற்றார் கடுவினை களையலாமே. பத்மநாபர் கோவிலில் தொடக்கத்தை கொண்டு பிரிக்கினா பிராரம்ப கர்மாவை கலஞ்சு போட்டுடலாம். அவ்வளவு சுலபமான வழி பார்த்தார். ஆற்ற பிரிக்கிறத விட்டுட்டு பத்மநாபர் கோவிலில் தொடக்கத்தை எடுத்து பெருக்கணும். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. எல்லா பிராரம்பரும் அதை அள்ளி அப்படி போட்டுடலாம். அப்பா ஆனா எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே அப்படி இப்படி வருமா? அவ்வளவு சுலபம் மட்டுமே, அவ்வளவு சுலபம். நம்மதான் வாழ்க்கையே என்னமோ நினைச்சுண்டு ஒரு கற்பனையில இருந்துட்டு கஷ்டப்படுத்திக்க. பகவான் சிருஷ்டிச்சதோ அவன் நமக்கு அனுகிரகம் பண்றதோ அவன் நமக்கு சகாயம் பண்றதுலையோ ஒரு குறை கிடையாது. 100% பகவான் நமக்கு ஹெல்ப் பண்றான். 100% வழிகாட்டான். 100% அனுகிரகம் பண்றான். 100% ஆசீர்வாதம் பண்றான். 100% கூட நிக்கிறான், தோல் கொடுத்து நிக்கிறான். ஆனா நம்ம அதை அனுபவிக்கல. ஏன்னா மனசுல அகம்பாவம், மமக்காரம், காம், குரோதம், பயம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்ததுனால பகவான் நமக்கு எல்லாம் முழுக்க பண்ணாலும் கூட சீகரிக்க மாட்டான். இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் அம்மா ஆகாரம் ஊட்டுவான். 1 ரூபாய் ஒழுங்காகும், 2 ரூபாய் துப்பாரம், 3 ரூபாய் மாட்டை மாட்டேன்னு ஓடும். அதே மாதிரிதான் நம்ம பண்றோம். அகம்பாவ மமக்காரத்தினாலே பிரபுவுடையதான காருண்யத்தை, பிரபுவுடையதான ஆசீர்வாதத்தை பிரபு நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் தள்ளி வச்சிருக்கும். நீங்க விரும்ப இருந்தாலே போதும், தெரியவே ஏசுக்காம நாமத்தில் வந்து என் பகவான் எனக்கு நல்லதுதான் பண்றார், இதுவரைக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கார், இன்னைக்கும் நல்லதுதான் பண்றார், நாளைக்கும் நல்லதுதான் பண்றார். ஒரு சின்ன விஷயம் வச்சுருந்தா சத்தியமா இன்னி வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது நல்லதுதான். ஒருவேளை இயற்கையை விழுந்து பல்லு உடஞ்சிருக்கலாம், கால் உடஞ்சிருக்கலாம், நல்லதுதான். இல்லாட்டி ரொம்ப பிடிச்சதா உங்களிடத்த விரோதம் பாராட்டின்ட்டு உங்களுக்கு விலகியிருப்பான், அதுவும் நல்லதுதான். எத்தனையோ விஷயங்கள் நஷ்டப்பட்டிருப்பள், அதுவும் நல்லதுதான். எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம போயிருக்கும், நல்லதுதான். இதெல்லாம் சரியா நடந்திருந்து வச்சுக்கோங்களேன், பத்மநாபரை பத்தி மறந்து போயிருக்கு. இதெல்லாம் ஏழகுணமா இருக்கிறதுனாலயே பத்மநாபா, பாண்டுநங்கா, ஜெகநாதா, வரதராஜா, ரங்கநாதான்னு வரும். நம்ம திரும்ப திரும்ப வாழ்க்கையில நஷ்டங்கள் எது தெரியுமா பாக்குறோம், சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை கொண்டு லாப நஷ்டத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். ஆத்மாவை பேசா வச்சுக்கிறதே கிடையாது. நம்ம ஆத்மா அப்படின்னு ஸ்மரணையே இல்லாம இந்த ஆத்மாவுக்கு இது வரைக்கும் லாபம் அடைஞ்சோமா நஷ்டம் அடைஞ்சோமான்னு தெரியும். பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆயினத்தின் பிறர்க்கே உழைத்து ஏழையானே. சின்ன வயசா இருக்கும்போது பலவித ஆசைகள்ல வீணா போயிடும், அவ அவளுக்கே தெரியும், வெள்ளை யாரும் சொல்லவே வேண்டாம். வயசான பிறகு சரி அதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் யார் யாருக்கோ உழைச்சிட்டு இருக்கோம். இந்த யார் யாரோ அப்படி யாரும் கேட்டா குழந்தைகள், பேரன், தேதி, சொந்தக்கார, பந்துக்கள் எல்லாம் இவாளுக்கே உழைச்சு, ஆட்டுக்காரர், பாரி. சரி இவாள் ரொம்ப நெருக்கம் சொல்லாம, இவாள் யார் யாரோ தானே, பத்மநாபராய் நெருக்கம் உண்டா சொல்லுங்க. எல்லாரும் யாரோ தான், ஆன பக்கத்துல இருக்கா, சரீரம் பக்கத்துல இருக்கு, இந்த சரீரத்தினால உபகாரம் இருக்கு, இந்த சரீரத்துக்கு நம்ம ஒரு உபகாரம் பண்ண வேண்டி இருக்கு, அதனால நெருங்கினவர்கள் வச்சிருந்தோம். ஆனா சரியா பார்த்தா யாரோ தான், கணவன் யாரோ, மனைவி யாரோ, கல்யாணம் ஒரு பந்தம், ரெண்டு பேரு தம்பதி அப்படின்னு ஒரு சிட்டியில ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு உட்கார வச்சுருச்சு. எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ட்ரெயின்ல போறோம், இன்னைக்காக ஒரு நாள் வெளில போறோம், ஆசைப்பட ஏதோ ஒரு ஊருக்கு நம்ம அழகா பாடெல்லாம் ஃபில்லப் பண்ணி அப்படி கொடுக்குறோம், கவுண்டர்ல அழகா அவளும் கொடுத்துடுறா. அப்பாடா நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம், அவ்வளவுதான் வாங்கியாச்சு, பர்த் கன்ஃபார்ம், சந்தோஷம். ஆனா அத்தனை பெரிய ட்ரெயின்ல யாரெல்லாம் எதுக்கு வந்து உட்கார போறோம், சைட்ல வந்து உட்கார போறோம் ஒன்னும் நமக்கு தெரியாது. நம்ம இங்க புக் பண்ணோம், ஒருத்தர் ஆன்லைன்ல புக் பண்ணோம், ஒருத்தர் மெட்ராஸ்ல புக் பண்ணோம், ஒருத்தர் வேற ஏதாவது ஊர்ல புக் பண்ணோம், கடைசியில பார்த்தா எங்கேயோ புக் பண்ணவால கடைசியில ஆறு அந்த எட்டு சீட்டுக்குள்ள பக்கத்துல பக்கத்துல உட்காந்து வேற வழி இல்லாம அவளோட பேசுறோம், சிரிச்சுக்கிறோம், ஊருக்கு போறதா, தம்பி வேணுமா, ஒரு 24 மணி நேரம், 32 மணி நேரம் பண்றது, 50 வருஷம், 60 வருஷம் வாழ்க்கையில் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். வெறும் வித்தியாசம் அவ்வளவுதான். அவர் சில பேரோட ஒத்து போகாது, எப்படா அவளை தாக்கல் பண்றது, இப்படியே யோகம் பண்ணிட்டே ஓடிட்டு இருக்கும். ட்ரெயின் ஒரு 32 மணி நேரம், வாழ்க்கை ஒரு 32 வருஷம், அவ்வளவுதான். ஓடினேன் ஓடி உரிவதோ பொருளாம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் ஆத்மாவுக்கு வேண்டியதான ஒரு சம்பாத்தியம், ஆத்மாவுக்கு வேண்டியதான லாபம் அடையும் ஆதரிக்கும். நன்னா ஞாபகம், ஒவ்வொரு நாளும் ஆத்மாவுக்கு வேண்டியது சம்பாதிச்சுட்டோமா? தெரியுமா திரும்ப திரும்ப என்ன சொல்றோம், ஆத்மா வேண்டியது சம்பாதிச்சுட்டே பாரு. சரீரத்தோட விஷயம் எப்படியா சம்பாதிப்போம், அழகு சம்பாதிப்போம், பிடிவாதம் பிடி சம்பாதிப்போம், ஐயோ என்கிட்ட இல்லையேன்னு கெஞ்சியாக சம்பாதிக்கணும். ரொம்ப முயற்சி பண்ணி பார்ப்போம், கிடைக்கலையே கெஞ்சி பார்ப்போம், கிடைக்கலையே திருடிடுவோம், அவ்வளவுதான். திருடுதான் எல்லாருக்கும் உண்டாகணும், எல்லாருக்கும் வந்து பக்கத்தாக சும்மா செடி நிற்கும், அது பூ பூத்துக்கும் அவன் பிரிக்க மாட்டான், உடனே நம்ம எடுத்து அது திருடுதான், அது பேர் திருடுதான் தான். அதாவது பிரிக்கிறதே இல்லை, நானாவது பிரிச்சு பெருமாளுக்கு போறேன், பெருமாள் பக்கத்தாக்கு பிரிச்சு போட்டு என்ன சொப்பனம் தந்தா சொன்னார் சொல்றாங்க பத்மநாதன். பகவான் சொன்னது பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயற்சத்தின், அடுத்தா சேர்ந்து பிரயற்சத்தின்னு சொல்றதே இல்லை, பக்தியா பிரயற்சி எதுவுமே இல்லையா, மனச பூவா போடு அப்படின்னு புரியவா சொல்லுவோம், மனச பூவா போடு, இந்திரியங்களை பூவா போடு, கண்ணு பார்க்கறதானோ இந்த பார்க்கிற அனுபவங்கள் அப்படியே புஷ்பமா பகவான் திருவடியில போட்டு, காது கேட்கறதும் நீ சத்தங்கம் கேட்கணும், இது அப்படியே புஷ்பமா பகவான் திருவடியில போட்டு, கையினால கைங்கரிய மண்டலம் அந்த கைங்கரியத்தை அப்படியே போட்டு புஷ்பமா, அதுதான் சுக்கம். அந்த ஆத்மாவுக்குரியதான விஷயத்தை சம்பாதிச்சு லாபம் அது, ஆத்மாவுக்கு வேண்டிய சம்பாதிக்கலை அப்படின்னா கஷ்டம். பாகவதம் முழுக்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்றது, ஆத்மாவுக்கு வேண்டியது சம்பாதிச்சுக்கோ, நீ என்ன வேணா ஜாதியாரு, நீ யாருடைய மனைவியா வேணா இரு, யாருடைய கணவனா வேற இரு, உன் பிள்ளைகள் நல்லவர்களா இருக்கட்டும் கெட்டவர்களா இருக்கட்டும், உனக்கு மரியாதை கொடுக்கிறவாளா இருக்கட்டும், உன்னை ஒதுக்கி தந்தவாளா இருக்கட்டும், நீ உன் ஆத்மாவுக்கு வேண்டிய சம்பாதிச்சியா அவ்வளவுதான் முக்கியம். அவ்வளவுதான் நீங்க இன்னாருடைய மனைவியும் சொல்றதுனாலே இன்னாருடைய தோப்பனம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். உங்க ஆத்மா நம்ம எல்லாம் தனித்தனிதான், தனியா ஆத்மா, தனியா வந்தோம், தனியா போயிட்டு இருக்கோம், தனியா வாழ்ந்துருக்கோம், கூட மற்றவாள்லாம் ஒட்டி ஓரவாடி இருக்கு. அவ்வளவுதான் அது சம்பாதிக்க, அது சம்பாதிக்க தெரியல பாத்தீங்களா. அச்சோ நான் என்ன அனுபவிச்சேன் அப்படின்னு தெரியல பாத்தேடா. பீஷ்ம கடைசி அந்திம காலத்தை படுத்துட்டு கிடக்கிறார், அழகா வந்தார், நடா சம்பாதிச்சாருமா கண்ணனை சம்பாதிச்சுட்டாரு. அந்திம காலத்துல அப்படி இழுத்துட்டு கிடக்கிற சமயத்துல சகஸ்வநாமம் சொல்ல கண்ணன் நின்று கேட்டுட்டான், இதானே சம்பாத்தியம், அப்படி சம்பாதிக்க வேண்டாமா, கண்ணன் பக்கத்துல வந்து நிக்க வேண்டாமா அப்பாடா அப்படின்னு துக்காராம பாண்டவனே கூப்பிடுறாங்க. நாளைக்கு மோட்சம் கிளம்பிடு, துக்காரம் வரமாதே நடந்துடிக்கிறார் விட்டுலாம் சொல்லிட்டு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு. ஏன் படம் இதுக்கு மேல நீங்க இருந்தா மரியாதை கிடையாது, நான் சொல்றேன் உன்னை இதுக்கு மேல இங்க வச்சுக்க எனக்கு பிடிக்கலன்னுதான் விட்டுல இப்படியே சொன்னான். இதுக்கு மேல பூமியில நீ இருக்கிறது எனக்கு சரியா படல, வா கிளம்புன்னு சரி பிரபோன்னு உன்னிஷ்டம் என் நிஷ்டம் இதை சம்பாதிச்சு விட்டுற. நமக்கு உத்தரவு போடணும், மகான் உத்தரவு போடணும், நீ கிளம்பு, நீ இரு, நீ பண்ணு, நீ பண்ணாரு அர்ஜுன் சொல்றான். யுத்தம் பண்ணு பீஷ்மர் கேட்கிறார், சகசிரநாமம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணா உத்தராயணம் வந்து கொடுத்து நான் கிளம்பட்டுமா, நீ உத்தரவு கொடுத்தா கிளம்புறேன் பகவான் சரியும் தொலையாட்டி. உடனே அதாவது கடைசியா ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சா கிளம்பிட்டான். பகவானுடைய உத்தரவு இதை சம்பாதிக்கணும், அதெல்லாம் சம்பாதிச்சோமோ இல்லையோ, லோகத்தை எல்லாம் லாபத்தை மட்டுமே பார்த்தவாளும் கிடையாது, நஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சவாளும் கிடையாது. நன்னா ஞாபகம் சரீரத்துல வந்துட்டோம், இதுல ஆத்மாவுக்கு வேண்டியதான சம்பாத்தியம் அதி அவசியம். பரிசுத்த மகாராஜன் எல்லாருக்கும் எவ்வளவு தூரம் பரிசுத்த மகாராஜன் கதை தெரியும் சொல்லுங்க, அவனை பர்சனலா அவன் எத்தனை பேருக்கு தெரியும், பரிசுத்த மகாராஜனை பர்சனலா எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பாகவதம் சொன்ன கதையை கொண்டு அவனை பத்தி உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். பர்சனலா யாராவது தெரியுமா, பார்த்துருக்கலாம், மீட் பண்ணிருக்கலாம் இல்லை. ஆனா அவன் ஆத்மாவுக்கு சம்பாதிச்சுட்டான், அவன் நல்லவனா கெட்டவன் எப்படி அவனுக்கு பாகவதம் பண்ண அவனை பத்தி சொல்லிட்டு கதைகள்லாம், அவன் எத்தனை வாட்டி அழுதா, எத்தனை வாட்டி சிரிச்சான், எத்தனை வாட்டி அவனுக்கு வயிறு சரியா இதெல்லாம் சொல்லித்தான் பாகவதம் இல்லை. ஆனா கடைசி ஏழு நாள் பாகவதம் கேட்டா சத்கதி அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான். அசாமியன் மோசமான பாகவதமே சொல்றது, ஆனா கடைசியில பகவான் பிடிச்சுட்டானா இல்லையா, சம்பாத்தியம் அந்த ஆத்மாவுக்கு வேண்டியதான சம்பாத்தியம் நம்ம பண்ண மாட்டேங்க, மத்த எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்கணும். இவ்வளவு இந்த ஸ்கூலுக்கு போனா அப்படி படிச்சு வச்சுக்கணும், இந்த டிகிரி வாங்கி வச்சுக்கணும், இந்த வேலைக்கு போயிக்கணும், எல்லாம் டக்கு டக்கட்டும் அப்போதைக்கு இப்போதே, ஆத்ம விஷயத்துல மட்டும் எப்போதைக்குன்னு தெரியவே இல்லை, அதுக்கு ஒரு பிளானே இல்லாம போயிட்டு. அந்த ஆத்ம விஷயத்துல நமக்கு ஒரு பிளானிங் வரணுன்றதுக்காகவே ராமானுஜ அவசா, ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பிளானிங்கே இல்லை பாருங்க. உங்களை பிளான் என்னன்னு யாருக்கே கேட்கணும், எல்லாம் சொல்லுவோம், ஒரு வீடு வாங்கினீங்க, நல்ல கம்பெனி வேலைக்கு போயிடணும், இப்படி ஒவ்வொன்றா சொல்றாங்க. வியாதி சரியாக என் பிள்ளை சரியாயிட்டான்னா போதும், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலும், கடைசி வரைக்கும் தன் ஆத்மாவுக்கு வேண்டியது பரமாத்ம தரிசனம் அப்படின்னு ஒரு பிளானே கிடையாது. காத்தால எழுதணும் இன்னைக்கு உங்க பிளான் என்ன அப்படின்னா, இப்ப வெளில போகணும், தெரிஞ்சவாளுக்கு நீ கிரகப்பிரவேசம், அங்க போயிட்டு வரணும், சாயங்காலமா பக்கத்தாத்துக்கு போகணும், எல்லாம் சொல்லுவோம், லிஸ்ட் போடு சொல்லுவோம். இன்னைக்கு பகவான் அனுபவிக்கணும்னு பிளானே இல்லை, பிளான்ல வரதே இல்லை, மாறி நான் கதல் எழுந்த உடனே நீ பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனையே இல்லை பண்ணணும். அந்த சிந்தனை இல்லாமல் அஜ கூட்டமா மிருக ஜாதி போல, மிருகத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க, சிங்கம் காத்தால விழுந்துக்கும், இன்னைக்கு மானம் அடிக்கலாமா, எந்த மானம் எப்படி பசிக்கும் போது அடிக்கலாம், சாமசுகம் வந்துதான் அனுபவிக்கலாம், அதுக்கு மேல இருக்குது தீவிரமான சிந்தனை கிடையாது, மிருக ஜாதின்னு தெரியவா சொல்றா அப்படின்னா. அதனாலதான் இந்த மிருக ஜாதியா இருக்கும் இல்லையா, மனுஷ சரீரத்துல இருக்கும் ஆனா மிருகமா நடந்துக்கும், இந்த மிருக ஜாதிய மனுஷ ஜாதியா மாத்துறதுக்காகத்தான் ஆச்சாரியம். குரு உங்களை வந்து சூப்பர் ஹியூமனா மாத்துறதுக்காக தான் கிடையாது, உங்களை முதல்ல மனுஷால மாத்துறதுக்கு தான் பிரயத்தனமே. எல்லா மகாத்மாக்களுமே ஜனங்களை மனுஷர்களா மாத்துறதுக்கான பிரயத்தனம் மட்டும்தான் பண்றான், நீங்க மனுஷாலா இருந்தாலே போதும், பகவான் ரொம்பப்படுத்த மனுஷாதான். ஆனா யாரும் மனுஷாலா இல்லை. நம்மள மனுஷாலா மாத்திரத்துக்காகத்தான் ராமானுஜ பூமியில இருந்தோம். சுவாமி ஆளவந்தாருடைய சிஷ்யன், ஆனா நேரடியா அவரிடத்துல பேசி அவரிடத்துல விஷயம் கேட்டுண்டவர் கிடையாது. ஆனா ஆளவந்தாருடைய கிருபா கடாட்சம் அது போதுமே. எல்லா சந்தர்ப்பத்தையும் ஆசான் நம்ம கூட நின்று நேரடியா பதில் பேசணும்னு அவசியம் இல்லை. பேசினா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா அவன் நம்ம கைவிட்டுதான் அர்த்தம் இல்லை. எங்கிருந்தாலும் வழி நடத்தின்றே இருப்பான். ஒருவேளை நாமே ஆச்சாரியனை மறந்தாலும் கூட ஆச்சாரியன் நம்மளை மறக்க மாட்டான். அது குரு கிருபை, அது குருவுடைய பரம அனுக்கிரகம். நம்முடைய குணங்கள் எல்லா வாழ்க்கும் நன்னா தெரியும். நம்முடைய குற்றங்கள் அவ்வளவு அழகா சொல்லிடுவார். ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப ஆச்சரியமானவர். ரெண்டு நாள் முன்னாடி இன்டர்நெட்ல ஒரு விஷயம் படிச்சேன், காஞ்சி பரமாச்சாரியரை பத்தி. அவரை பார்க்க ஒரு யாரோ பெரிய பணக்காரர் இருக்க, பரமாச்சாரியர் பெரியவா இருந்தாரு அவரை சொல்றேன். அதுக்காக அவரை பார்க்க ஒரு பணக்காரர் இருக்க, நல்ல பணம் எல்லாம் இருக்கு அவருக்கு. அதுக்காக அவரை பார்த்தவனே கூப்பிட்டார் பெரியவர். உடனே போய் நின்னார், எப்படி இருக்கா எழுதி இருக்கா எல்லாம் என்ன பண்றாங்க, ஒன்று சமஷ்டி உபநயனம் எல்லாம் பண்ணேன். சமஷ்டி உபநயனம் நிறைய ஏழை பசங்களை எல்லாம் கூப்பிட்டு உபநயனம் பண்றது சமஷ்டி உபநயனம்னு கேட்டு, அந்த மாதிரி சமஷ்டி உபநயனம் எல்லாம் பண்ணேன். உடனே கேட்டா எவ்வளவு செலவாச்சு, அவசியம் நிறைய லட்சக்கணக்காக செலவாச்சு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டாரு. கேட்டுட்டு உடனே அவரை பார்த்து, திருநெல்வேலியில தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பையன் இருந்தானே அவன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. பரமாசாங்க அவர் கேட்டு போனாலும் இன்னையோ ஒவ்வொரு அழ ஆரம்பிச்சுட்டார். அந்த பணக்காரன், நான் பாவி நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு அழ ஆரம்பிச்சுட்டார். அவரை சுண்டிருக்க வரல என்ன ஆச்சு ஏழு விஷயம் அப்படின்னாரு. இல்ல தட்சிணாமூர்த்தின்றது எங்க அக்காவோட பிள்ளை, அவனை சின்ன வயசுல வீட்டை விட்டு துரத்திட்டேன். அவனுக்கு உபநயனம் பண்ணி வைக்கல, ஊரெல்லாம் உபநயனம் பண்ணிருக்கா லட்சக்கணக்கா செலவு பண்ணிட்டு கேட்டுட்டாரு ஆச்சாரியம். என்ன விருப்ப தீட்டிக்கிறியா, லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் உபநயனம், சமஸ்தி உபநயனம் பண்ணேன்னு. மாப்பிள்ள இருந்த ஒரு வயலுக்கு பூணல் போட்டு அவனை பிரம்மச்சாரியா இருக்க வச்சு அவனை அழகா பகவத் கேங்கிறது ஈடுபடுற ஒரு சுப்பத்தை சமஸ்தி உபநயனம் பண்ணி ரோகம் குறிக்க பெருமை வீட்டு தலையறியோன்னு சொல்லலாம். நேரடியா சொல்லாம தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு போயிட்டாரு. இந்த குத்து போடு நமக்கு, ஆனா நமக்கு இயல்பாவே சுவாவமாவே நம்ம பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள்ல அகம்பாவம் அபிமானம் உண்டு. தலையில கொண்டு முளைச்சு கண்ணுக்கு தெரியாத கொம்பு, அது ஆச்சாரம் கண்ணு மட்டும்தான் தெரியும், மற்ற ஆளுக்கு தெரியாது. அந்த கொம்பு பிடிங்கினாதான் சமாதானம், அது பெரிய அனுகிரகம். ஆச்சாரனுடைய கிருபை அப்படி, அதுக்கப்புறம் அவர் எங்க தேவையான பேரை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு காண கிடைக்க. அதனால ஆச்சார அனுகிரகம் அப்படி விசேஷம். ராமானுஜர் நேரடியா ஆளவந்தார பார்த்தவர் இல்லை, பேசினவர் இல்லை, ஆனா அவருடைய மிருத சரீரத்தை பார்த்திருக்கார், அதே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆளவந்தாரு இவன் தன்னுடைய சிஷ்யன் தீர்மானம் பண்ணிட்டு தன்னுடைய முக்கியமான அஞ்சு சிஷ்யாரிடத்துல ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இதை ராமானுஜனுக்கு சொல்லிக் கொடுங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆளவந்தார் இருக்கும்போது ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு வரவே இல்லை. சம்பிரதாயத்துக்குள்ள வந்தாலும் பரவாயில்ல, ராமானுஜ பின்னாடி வர்றதுக்கு முன்னாடியே ஆளவந்தார் இப்போதைக்கு அப்போது என்பது அந்த மாதிரி முன்னாடியே தயார் பண்ணி வச்சுட்டார். அதனாலதான் ஒவ்வொரு ஆச்சார இடத்துல ஒவ்வொன்றா சொத்துக்கிறார். பெரிய நம்பிக்கை இடத்துல ஒரு ரகசியம், திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல ஒரு ரகசியம், திருமாலை ஆண்டான் இடத்துல ஒரு ரகசியம், திருவரங்க பெருமாளரையர் இடத்துல சரணோபாயம் குருவேவ பரம் பிரம்ம அப்படின்னு அந்த ரகசியத்தை தெரிஞ்சிருந்தார். இந்த குருவையே பரபிரம்மமா தியானம் பண்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப நம்பிக்கை வேணும். ஆனா விசேஷமான நம்பிக்கை, மதுரகவி நிஷ்டை அப்படின்னு பெயரும். அப்படி பண்ண முடியாதவ பகவத் தியானம், பத்மநாபர் தியானம், பாண்டரங்க தியானம், பூரி ஜெகநாதர் தியானம், குருவாயூரப்பன் ஸ்மரணை. ஆனா ஆச்சாரிய தியானம் சர்வசிரேஷ்டம் அப்படின்னு தான் பாகவதம் முதற்கொண்டு எல்லாமே சொல்றோம், ரொம்ப அழகாவே சொல்றோம். அந்த மாதிரி அழகா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிஷ்டையை கற்றுந்தார் இந்த இளையாழ்வாராகிய சுவாமி ராமானுஜன். இதோட எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல காசியிலேந்து ஒரு சன்னியாசி வரா, யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு அவர் கிடையாது. அவர் அரிய வேகம் எல்லாம் வாசிச்சிருக்கார், எல்லா இடங்கள்லயும் போய் தர்க்கம் பண்றது அவருக்கு ஒரு சுபாவம். ஊர் ஊரா போகிறது, அங்க இருக்கிறவளை பார்த்து என்னோட தர்க்கிக்கணும் வாங்கும் அப்படிங்கிற தர்க்கிக்கணும் அப்படின்னா வாக்குவாதம் பண்ணணும். உடனே அவர் வாக்குவாதம் எதிர்க்க வாக்குவாதம் பண்ணுவா, தோது போயா சொல்றேன் இவர் ஜெயிச்சுட்டா அப்படின்னா அவர் பட்டம் கொடுப்பா. அது அதுல அவருக்கு ருச்சி வந்துடுச்சு. சன்னியாசம் வாங்கிக்கிறது, கிரந்தம் எல்லாம் வாசிக்கிறது இருக்குன்னா பரமாத்மா அனுபவிக்கிறது பெருமைக்காக. லோகத்தை பல விஷயங்கள் இப்படிதான் ஆயிருக்குங்க, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஏட்டு சிறக்கா கறிக்குதவாதம் தெரியவா சொல்றா. பாகவத வாசிக்கிறது பரமாத்மா அனுபவிக்கிறது, லோகம் நம்ம பெருமையை சம்பாதிக்கிறது பாகவதம். அது பாகவத வாசிக்காம இருக்கிறதே உத்தமம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அப்படி சொல்றேன், பாகவதத்து மேல விரோதமோ பாகவதம் வாசிக்காமல் விரோதமா நடக்க வேண்டாம். பாகவதம்ன்றது கண்ணா நான் அனுபவிக்க வேண்டாமா, நான் பார்க்க வேண்டாமான்னு உழுகன். என்ன பொறுத்த வரைக்கும் பாகவதம் வாசிக்கணும் அப்படின்னா பூந்தானம் மாதிரி வாசிக்கணும், அவ்வளவுதான். பூந்தானம் மாதிரி பிரபு பிரத்யட்சமா அனுபவிக்கும். பகவத்கீதை வாசிச்சோம் அப்படின்னா சந்துக்காராமுடைய மாப்பிள்ள மாதிரி வாசிக்கணும். அவளுக்கு சம்ஸ்கிருதம் விழுந்தா தெரியாது, ஆனா பக்தி பாவம் அவ்வளவு வசதி. பரியத வேகம்னா வாசிப்பானா அந்த பெருமை வந்து உட்கார்ந்தது. இந்த பெருமை உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய மாயை. அது அது பகவான் அந்த விடாது. அழகா கோவிலுக்குள்ள போதும் சிறை போட்டிருந்தானா பகவானை பார்க்க முடியாது. அந்த சிறைக்கு வந்து பெரிய பலம் கிடையாது, சாதா துணியத்தான் ஒரு கர்த்தனா போட்டிருக்கான். ஆனா அது விலகினா தானே பிரபு தெரியறா, அது மூடி இருந்தா தெரியறது இல்லையே, காத்துல ஆடினா கூட தெரியாது, அது ஃபுல்லா விலகினா தானே. அது போல இந்த தற்பெருமையெல்லாம் ஒரு மாய சிறை, இதெல்லாம் விலகணும். இந்த யஜ்ஞமூர்த்திக்கு நல்ல மாயை பிடிச்சுன்னு இருக்கு. எல்லா இடத்துலையும் போறார், தர்கிக்கிறார், தர்க்கத்தை ஜெயிக்கிறார், ரொம்ப பெருமை. அப்படி காசியில அவருக்கு தனியா ஒரு மகன் எல்லாம் இருக்கு, நிறைய சிஷ்யா எல்லாம் சேர்ந்துட்டா. பணத்துக்கு ஒன்றும் குறவில்லை, லோகத்துல பெருமைக்கு ஒன்றும் குறவில்லை. பி ஈஸ்வர காசியில் நல்ல பேர் வேற. அதனால யார் வந்தாலும் தர்க்கம். இதாவது என்னன்னா ஒரு தடவை தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாரும் தர்க்கம் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசை வந்துடும். அப்புறம் எங்க பகவான தியானம் டைம் இருக்குன்னு சொல்லும்போது இதே வேலையா போயிட்டே இருக்கும். அதனாலதான் வாதோட அனவலந்தியாக அப்படின்றார் நாரத மகரிஷி. பக்தர்கள்லாம் வாத விவாதங்களுக்கே போகக்கூடாது. யாராவது நீ அவங்க தெய்வத்தையா நம்ம நமஸ்காரம் பண்ற பிரயோஜனம் இல்லையான்னா சரி பரவாயில்ல, என் ரேஞ்சுக்கு அவர் தான் கிடைச்சா சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அவளோட உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் ஆர்கியூ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மூணு மணி நேரத்தை அவன் எவ்வளவோ நாம சுபம் பண்ணலாம், பாகவத ஸ்மரணம் பண்ணலாம், பத்மநாபர் அனுபவிச்சார். வாத விவாதத்தினாலே ஒரு பிரயோஜனம். அதாவது எப்போதுமே வாத விவாதங்கள்ல ஈடுபடவே கூடாது பக்த ஜனங்கள். ஆச்சரியமா அந்த யஜ்ஞமூர்த்தி ஒரே பெருமையா இருக்கார். அப்ப ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பிராமணன் காசிக்கு போயிருந்தார், அழகா வடதேச யாத்திரை போயிருந்தார். அப்ப அவரெல்லாம் பார்த்தா அழகா சேவிச்சா கையெல்லாம் கூப்பிட்டார். அப்ப உடனே இந்த யஜ்ஞமூர்த்தி கேட்கிறார், உங்க ஊர்ல யாராவது பண்டிதெல்லாம் உண்டா, விஷயம் தெரிஞ்சவெல்லாம் உண்டா, வேதம் தெரிஞ்சவெல்லாம் உண்டா அப்படிங்க. ஸ்ரீரங்கத்தாழ்கிட்ட போய் கேட்கலாமா, ஸ்ரீரங்கம் கும்பகோணம் அங்கெல்லாம் போயிட்டு உங்க வேதம் தெரிஞ்சவாழ் தெரியுமான்னு கேட்கலாமா, மதுராந்தகத்தை போய் வேதம் தெரிஞ்சவாழ்கள் உண்டோ அப்படின்னு கேட்கலாமா, காசியில போய் வேத வித்வான்கள் உண்டோன்னு கேட்கலாமா, வர்க்கலையில போய் வேணா கேட்கலாம், தேடினாலும் கிடைக்க மாட்டான். அந்த வேதம் தெரிஞ்சவா வர்க்கலை எல்லாம் காலம் கிடைக்கிறது. அதனால ஜனார்தனுடைய கிருப்ப ஓடிட்டு இருக்க வாழ்க்கை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா இடங்கள்லயும் இப்ப வேத வித்வான்களை தேட முடியுமா, சத்தியமா தேட முடியாது. ஒரு காலத்து திருவனந்தபுரத்து அவ்வளவு வேத வித்வான்கள் இருந்திருக்கான், நிறைய காண கிடைக்க இன்னைக்கு இல்ல. ரொம்ப துர்லபமா பொறுக்கி எடுத்தோம்னா ரொம்ப செலக்டிவா சில பேர் மட்டும்தான் கிடைக்கிறான் வேத வித்வான்கள். வேத வித்வான்கள் அப்படின்னா வேதம் தெரிஞ்சு ரகசியமும் தெரிஞ்சு வேதத்துல ஊறி அகம்பாவம் இல்லாம வினயத்தோட பத்மநாபம் அனுபவிச்சு அப்படியே வேதமே கதியில கிடக்கிறவாறு வேத வித்வான்கள் அப்படின்னு ஸ்லோகம் தெரியறதுன்னு. எனக்கு சில பேர் நிறைய மகாத்மாக்கள் திருவனந்தபுரத்துல அண்ணா வேதம் தெரிஞ்சு வினயத்தோட இருக்கக்கூடிய பல பேர் எனக்கு பழக்கம் உண்டு. ஆனா வெள்ள சொல்றது கிடையாது, வெள்ள தங்களை பிரகடனப்படுத்திக்கிறது இல்ல வாழ்தான். அதனால அவர் கேட்டுட்டார், உங்க ஊர்ல வேதம் தெரிஞ்சவாழ்லாம் உடனே ஸ்ரீரங்கத்துக்கார கோபம் வந்துடுச்சு. எப்பொழுதுமே இந்த காவேரி ஆட்டம் கரைக்கு ரோஷம் ஜாஸ்தி, அதான் அவர் விட்டு கொடுக்க மாட்டான், எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். அதை நான் சொல்ற உண்மையா இல்லையான்னு விசாரிச்சுட்டாரு. கும்பகோணம் தஞ்சாவூர் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் காவேரி ஆட்டங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாள். கடைசியில ஏதாவது சொன்னவாள நான் தெரியாதனமா சொல்லிட்டே சொல்றதுக்கு விட மாட்டேன். அது காவேரி ஆட்டங்கரையுடைய பலம். தாமரபரணி ஆட்டங்கரை முறைச்சே பயன்படுத்தணும். தாமிரபரணி ஆசிரமிக்க திருநெல்வேலியில் போய் வாழை பறக்கிற முடியாது. ஆனா அதுல சாமியை சத்து இருக்கு இல்லையா, சுபாவமாவே சுருக்குன்னு போகிற மாதிரி ஊர் வேற நல்லா சுடுமா நல்லா போவோம் விட்டு கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் நிறைய உண்டு. ஒவ்வொரு ஆற்றம் கிடைக்குன்னு ஒரு பலம் உண்டு, ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு. அந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்துக்காரர் சொல்லிட்டார், எங்க ஊர்ல ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார், நல்ல விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னா சொன்ன உடனே எஜ்யமூர்த்திக்கு பொறுக்கலையா, ஆஹா காசில உட்காரப்படாது, ஸ்ரீரங்கத்தை போய் இவரை வாதம் பண்ணி ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா அவருக்கு பரம பாக்கியம் பாருங்க, எங்கேயோ உட்கார்ந்துருக்கார், ஆனா அவர் ராமானுஜன் ஒருத்தர் இருக்காரு, ராமானுஜன் சப்தம் கேட்டு அவர் எழுத்து. அந்த ஆச்சாரிய புருஷாளுடைய நாமத்துக்கே அந்த பலம் உண்டு, ஒரு வசீகர சக்தி. யார் அவர் ராமானுஜன்? இவர் அழகே ராமானுஜன் வந்து தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார், சத்தியதா சத்தியாசம் இதெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னா சொல்லி ராமானுஜன் சரித்திரத்தில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள்லாம் சொல்லி இவ்வளவு பெரியவர் ராமானுஜன். பிரம்மராட்சசெல்லாம் ஓதினவர், ரங்கநாதன் வரதராஜன் இவரெல்லாம் ரொம்ப நெருக்கம் சுவாமி ராமானுஜருக்குன்னா சொல்ல, இப்படிப்பட்டவர்களிடத்துல நான் வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டா லோக பிரசித்தமாயிருவே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா காசியை விட்டு கிளம்பிட்டார். நே ஸ்ரீரங்கம் வரா, வந்தார் ஊருக்குள்ள வந்தார், ராமானுஜர் மதம் எங்க அப்படின்னார், காண்பிச்சு கொடுத்தார்கள். நேர போன நிறைய சிஷ்யாலும் கோஷ்டியோட வந்திருக்காரு. ராமானுஜர் அழகா காலக்ஷேபம் எல்லாம் பண்ணார், ஓரத்தை உட்கார்ந்து இருந்தார், அப்படி கேட்டு இருந்தார். ராமானுஜர் உபன்யாசம் எல்லாம் பண்ணி முடிச்சவர் பக்கத்துல வந்தார், என்னோட நீங்க வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தா, நீயா எதுக்கு நான் வாதம் பண்ண, என்ன விஷயம் அப்படின்னு சும்மா யார் யாரோ அழுவா எங்கிட்ட பேசி இப்ப வாதம் பண்ணுவோம் அப்படின்னு நடக்கிற கதையா, ஒரு நியாயம் வேண்டாம. உடனே அவருக்கு தான் நான் யஜ்யமூர்த்தி மரியாதை, நான் சொத்து வேதம் எல்லாம் கரைச்சு கொடுத்துருக்கேன், பல ஊர்களில் சர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருக்கேன், உங்களை பத்தி ஒரு ஸ்ரீரங்கத்துக்காரர் சொன்னார், அதனால உங்களிடத்துல வாதம் பண்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னார். அந்த மாதிரி சொல்லும்போது இந்த பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லியாச்சுன்னா அவன் இழக்காரமா பண்ணிடுவான், அது ஒரு கஷ்டம் இருக்கு. சில சில இடங்கள்ல விட்டு கொடுக்கலாம், சில சில இடங்களை விட்டு கொடுக்க கூடாது, வாதம் பண்ணிட்டு ஆகணும்ன்றது தர்மம். எல்லா 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 இடத்துலையும் அந்த வினயத்தை எடுக்கிற அவசியம் இல்லை. மனுஷாதிக்கம் மறந்தும் சுயமரியாதை விட்டு கொடுக்கவே கூடாது. பகவான் கிட்ட விட்டு கொடுக்கலாம், ஆச்சாரம் கிட்ட விட்டு கொடுக்கலாம், அப்பா அம்மா கிட்ட விட்டு கொடுக்கலாம், எங்கெங்க விட்டு கொடுக்கணுமோ அங்கதான். எல்லாருக்கையும் சுயமரியாதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவளை பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுடுவார். அதெல்லாம் தர்மம், சுய தர்மம். அதெல்லாம் தன்னைக்கா ரட்சிச்சுக்கணும்ன்றது ஒரு தர்மம், தன்னை கெடுத்துக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். தன்னை ரட்சிச்சுக்கணும், தன்னை நல்லா விருத்தி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். அதனால வாதம் அனுசரிப்பா வாதம் பண்றேன். உடனே ராமானுஜர் இட சரி வாதம் பண்ணணும்னா முடிவு என்ன சொல்லு அப்படின்னா, அவர் சொன்னார், ஒரு வாரம் நீங்க வாதத்துல ஜெயிச்சாது அப்படின்னா நான் தோத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய சித்தாந்தத்தை விட்டுருவேன், உங்களுடைய சித்தாந்தத்துக்கு வந்துடுவேன், உங்களுடைய பாதரட்சைகளை தலையில சமைப்பேன் சமந்துப்பேன், உங்களுடைய பேரை எனக்கு வச்சுப்பேன்
கிடையாது. ஒருவேளை அவன் ஜெயிச்சுட்டா அவருக்கு எல்லாமே இன்னும் மோசமா போயிடும். அந்த கதையே வந்து ராமன் வந்து நடிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா எப்பொழுதுமே வந்து யுத்தம் வாதம் இதெல்லாம் ஒரு தீர்மானத்துக்கு வரவே கூடாது, நம்ம பிரார்த்திச்சுக்கலாம் அவ்வளவுதான் முடியும். உடனே சுவாமி ராமன் ஒருவேளை நான் தோத்துட்டேன் அப்படின்னா இனிமேல் கிரந்தங்கள் எதுவும் எழுத மாட்டேன், நிறைய கிரந்தம் எழுதியிருந்தார்கள், சாஸ்திரத்தை பத்தி சம்பிரதாயத்தை பத்தி நிறைய எழுதியிருந்தார், நூல்கள்லாம் புக்கு நிறைய எழுதியிருந்தார், இனிமேல் புக்கெல்லாம் எழுத மாட்டேன், இது மாதிரி நான் தோத்துட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு அவரு சொன்னதுன்னு என்ன பாருங்க. உடனே அவர் ராமானுஜர் கேட்டார், யஜ்யமூர்த்தியை பார்த்து எத்தனை நாள் வாதம், பதினெட்டு நாள், சரி சந்தோஷம் பதினெட்டு நாள் வாதம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு நிறைய பேர் வித்வத் சபை, நிறைய வேதம் தெரிஞ்சவாள்லாம் வந்திருக்கா உட்கார்ந்து இருக்கா, நல்லா வேதம் தெரியணும், சும்மா உட்காந்துடக்கூடாது வித்வத் சபையில போயிட்டு. அவர் வேதத்துல ஏதான ஒரு சுத்தி வாக்கியத்தை எடுத்து அதுக்கு வித விதமாக அஜ்யானம் பண்ணுவாங்க, அந்த வாழ்க்கையாலே அவரோட வாக்கியத்தை முன்னாடி வார்த்தைக்கு முன்னாடி மாசுபடும் அர்த்தம் மாறி போடும், வார்த்தையில உடச்சம்னு அர்த்தம் மாறும். அதனால இவ்வளவு சித்தாந்தம் இருக்கு, அத்வைதம் சித்தாத்வைதம் துவைதம் சித்தாந்தம் இருக்குன்னா அதே வேத வாக்கியம் தான், அதே வேத வாக்கியத்தை சங்கரர் பார்த்த மர வேற ராமானுஜர் பார்த்த விதம் வேற பத்மாச்சாரர் எடுக்கின்ற விதம் ஒரே வேதம் தான். வேதத்தை விட்டுடவா யாரும் அத்தியானம் பண்ண முடியாது. அதனால எல்லா சித்தாந்தமே வேதத்தை அத்திவாரமா கொண்டுதான். அதனால நிறையவே வந்திருக்கா, வேதம் விஷயம் தெரிஞ்சவா எல்லாம் வந்திருக்கா, அத்வைத சம்பிரதாயம் தெரிஞ்சவா சம்பிரதாயம் தெரிஞ்சவாள்லாம் வந்திருக்கான். நல்லா ஞாபகம், சங்கரர் வரலைனாலும் வேதத்துல அத்வைதம் உண்டு, ராமானுஜர் அவதாரம் இல்லைனாலும் வேதத்துல விசிஷ்டாத்வைதம் உண்டு, மக்கள் வரவே இல்லைனாலும் கூட வேதத்துல துவைதம் உண்டு. இவன் மூணு பேருமே சொல்லலைன்னா கூட இது மூன்று விதமான வாக்கியங்களும் வேதத்துல என்னைக்குமே உண்டு. அதாவது பரம வைதீக சித்தாந்தம் பரம வைதீக மதம் தான் இருக்கு, வேதத்தை விட்டுட்டு சனாதனமான தர்மம் கிடையாது. வேதம் தான் ஆதாரம், எல்லாருக்கும் ஆதாரம் வேதம். பிரளய காலத்துல கூட அழியாதது வேதம், ஏன்னா பகவானுடைய மூச்சு காத்து வேதம். அதனால வேதம் வசதி 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 வேதத்துக்கு அவ்வளவு பலம் இருக்கு, நிறைய ரிசர்ச் நடந்துருக்கு. இன்னைக்கெல்லாம் வேதத்தை ஜெபிக்கிறவாளுடைய சரீரத்திலே அத்தனை மாறுதல்கள் காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அழகா தீர்மானம் வந்து பெருச ஒரு வித்வத் சபை, பெரிய சர்ச்சை நடக்கிறது, சித்தாந்த சர்ச்சை வேதாந்த சர்ச்சை. இந்த காலத்தில் சட்டிமன்றம் தான் நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இது வேதாந்த சர்ச்சை. ரொம்ப கஷ்டம், பயமா இருக்கும், யார் பேசுறத சரியா தான் இருக்கு போலவே தோணும், எதுவுமே தப்புன்னு தோணாது. இல்லை அவர்கள் வாக்கு சாதுரியம் உடையவா, அந்த அழகா சர்ச்சை நடக்கிறது. 16 நாள் ரெண்டு பேரும் ஈக்குவலா போயிருக்கான் வேத சர்ச்சை, யார் முன்னாடி யார் பின்னாடி ஈக்குவலா போயிட்டு இருக்கு. 16 நாளும் பெரிய ரெண்டு யானைகள் சண்டை போடுற மாதிரி அந்த வேத சர்ச்சை, ரெண்டு பேருடைய வாக்கும் சமமா போயிட்டு வாகனம். 17வது நாள் யஜ்யமூர்த்தியுடைய வாதம் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிருக்கு, கொஞ்சம் அவருக்கு பலம் கூடிருந்து அவருக்கு கடைசியா சொன்ன விஷயம் எடுத்து டக்குனு ராமானுஜரால் பதில் சொல்ல முடியும். அதுக்கு சமயம் ஆயிடுச்சு, நாளைக்குன்னு நேரம் வந்துடுச்சு. உடனே சுவாமி ராமானுஜர் கிளம்பின அழகா சந்தியாவந்தனம் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சா, ரங்கநாதனை சேவிச்சா, ஆனா ரொம்ப சோர்ந்து போயிட்டார். தோல்வி பயம்னு கிடையாது, தனக்கு ஒரு அவமானம்னு கிடையாது, ரொம்ப பெரியவாளுடைய பெரிய ஒரு குணம் அது. இப்ப ராமானுஜருக்கு ஏன் ஒரு சோர்ந்து போயிட்டார் அப்படின்னா, இவ்வளவு நாள ஆழ்வார்கள் காலம் தொட்டு வந்த ஒரு விசிஷ்டாதே சித்தாந்தம், ஆழ்வார்கள்லாம் விதவிதமா பாடி புராணம் இதிகாசம் இதுலேருந்தெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி 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 ராமாயணம் பாகவதம் பகவத்கீதா இதோட அத்திவாரத்தை ஓடிமிட்ட ஒரு சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். இது ராமானுஜர் காலத்துல ஒரு யஜ்யமூர்த்தியோட ஒரு தோத்து போயாச்சுன்னா முடிஞ்சாச்சு. அவ்வளவு ராமானுஜரே தோத்து போயிட்டார், ஸ்ரீரங்கத்தை தோத்து போயிட்டார், அதுக்கப்புறம் எங்க வைஷ்ணவ சித்தாந்தம் ஜீவிக்கிறது சொல்லுங்க. அதனால ரொம்ப தோல்வி போயிட்டார், ஆதாரம் சாப்பிடல, மனசு அவருக்கு கேட்கல. சுவாமி ராமானுஜருக்கு பெருமாளுக்கு தன்னுடைய ஆராதன பெருமாளம் உண்டு, காஞ்சி வரதராஜன் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி ராமானுஜர் சன்னிதியில அவர் ஆராதனை பண்ண வரதராஜன் மூர்த்தி உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். பெரியவாள்லாம் பூஜை பண்ண மூர்த்தி ரொம்ப விசேஷமா இருக்கும். குருவாயூர்ல நாராயணாலயத்துல பூந்தானம் பூஜை பண்ண கண்ணன் இருக்காங்க, பல 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 இப்போது மூர்த்தி தான், ஆனா அத்தனை விதமான கதையை அமைச்சுக்குவான், நிஜமா ரொம்ப அழகா இருக்கும். அது சின்ன சின்ன மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பிரிச்சு, ஏன்னா மகாத்மாக்களுடைய அந்த பூஜா ஸ்தலம் அதுல பிரத்யமா இருக்கும். அதெல்லாம் வரதராஜன் ஒரு சின்ன மூர்த்தி இருக்கிறது ஸ்ரீரங்கம், ஆனா ஆராதனா மூர்த்தி வரதராஜன், சில அபிமானம் எல்லாம் விட்டு போகாது. அதெல்லாம் வரதராஜனுக்கு ரெண்டு பதத்தை அம்சம் பண்ணார், நிவேதனம் பண்ணார், கைய ஊப்பிண்டு பிரார்த்திச்சிருந்தார், ஆழ்வார் காலம் தொட்டு ஜோரா வந்த சித்தாந்தத்தை அடியேன் காலத்துல ஒரு யஜ்யமூர்த்தியை கொண்டு தேவரை அழிச்சு போடணும் முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும், நம்ம நினைச்சு ஏதாண்டு தடுக்க முடியும் நினைக்கிறேன். இப்ப டைனாசமும் ஒரு வஸ்து இருந்ததுன்னு சொல்றாரு, யாராவது ஒருத்தர் காப்பாற்ற முயற்சி பண்ணி காப்பாற்ற முடிஞ்சது, அது போயிடுச்சு இல்லையா. நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு சித்திக்கு மேல இந்த லோகத்துக்கு அவசியம் இல்லை அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணா என்ன பண்ணாலும் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் இருக்காது, அவ்வளவுதான். கோபல் வாமி அடிச்சு தளபாடா அடிச்சுக்கிட்டமே பிரளயமும் வந்து போய் எதுதான் போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சது. இது அவங்க உத்தரமானா பிளான் கட்டணும்னு நடக்காது, அவ்வளவுதான். அதனால பகவத் சங்கல்பம் ரொம்ப, அதனால மனுஷ பிரயத்தனம் வேண்டாம் அர்த்தம் கிடையாது, மனுஷ பிரயத்தனம் ரொம்பவே முக்கியம், பகவத் சங்கல்பம் குறிச்சு. அதனால ராமாச ஜெய கும்பிட்டு சரி தேவனுக்கு இதுதான் திருவுள்ளம், திருவுள்ளம்னா உனக்கு அதுதான் ஆசைதான் பண்ணிக்கும், உனக்கு இதுதான் சந்தோஷம்தான் பண்ணிக்கும், எவ்வளவுதான் நானும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து விட்டான். ஒன்னும் சொல்ல சீனங்கள் ஒரே குறிச்சு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கா, ஜெயிப்பாரு ஜெயிக்க மாட்டாரோ ராமானுஜர் போட்டு போயிட்டாரோ அசிங்கமாகிடுச்சு, எல்லாருக்கும் கவலை, வாதம் பண்றவரை தம் தேவையில் இருக்காரு. ரொம்ப வருத்தப்பட வேண்டியது யாருன்னா பெருமாள், ஏன்னா அவருக்கு தான் அவமானம், அவர் வருத்தமே படல, 1,00,000 கோடியை பத்தி பத்மநாபர் வருத்தமா படுறாரு, நம்ம தான் வருத்தப்பட்டுக்கணும், 1,00,000 கோடியை பத்தி பத்மநாபர் அல்லவா பேசி கொடுக்கணும், அவர் கூட எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், அவர் கூட எல்லாரும் டிஸ்கஸ் பண்றோம், டிஸ்கஸே பண்ண தேவையு படுத்துருக்கு பத்மநாபர், 1,00,000 கோடியை பத்தி சம்பந்தப்பட்ட தேவையு இருக்கு, எல்லாரும் எல்லாமே பேசிட்டு இருக்கோம். ராமானுஜர் வரவா அப்படின்னு படுத்துட்டார், ரம்ஜான் படிக்கல வரவான்னு படுத்துட்டார், ஏன்னா ஏற்கனவே பரவாயில்ல வந்துட்டார் ரங்கத்தில், ஆனாலும் வரதன் சர்வசிரேஷன் ஆச்சு, புயலும் சுடவடி வருதன் ஆச்சு, மாசுச்ச வருந்தாதேன்னு சொல்ற பெருமாள் ஆச்சு, கையிலே எழுதி வச்சிருக்காரு மாசுச்ச வருந்தாதே அப்படின்னு அப்படியே படுத்துட்டார். ராத்திரி சொப்பனத்துல வரதன் வந்துட்டார், ஜம்மன் ரொம்ப அழகு வரதன் பார்க்கணும், சிரிச்சுட்டே திருமுக மண்டலம் பார்த்தாலே ஒரு சிரிப்பு வந்துடும் நமக்கு, அழகா சிரிக்கிறார், அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு பிரேமையோடு ஒரு வசீகரமான ஒரு புன்னகை காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு. சொப்பனத்தை வந்துட்டார் வரதன், ராமானுஜா நீ ஏன்பா துக்கப்படுறாய், உனக்கு ஆச்சரியமான ஒரு சிஷ்யன் அல்லவா நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், சொப்பனத்தை வரதான் சொல்ல உனக்கு சிஷ்யன் அல்லவா நான் கொண்டு வந்திருக்கேன், நீ ஏன் மனசு போட்டு அழுதிக்கிற, உங்களுடைய ஆதாரியன் சுவாமி ஆதரன் சார் அவ்வளவு அழகா இருக்கெல்லாம் நீ அத்தியானம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ராமானுஜர் படிச்சிருக்காரு தெரியும், ஆனா மறந்து போயிட்டான். இதெல்லாம் தான் பகவானுடைய லீலை, நம்ம சொல்ல இங்க இருக்கிறது வெள்ள வரமாட்டேங்கிறதான் மந்தாக சுமந்த மதையோ ஏன் தெரியாது, சில இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் மறந்து போயிடும், சுத்தமா ஞாபகம் இருக்கவே மாட்டேங்கிறது, ரொம்ப மறந்து போயிடும் மறதி. ராமானுஜருக்கு மறதி இல்லை ஒரு மயக்கம், பகவான் ஒரு மாயா நீல பண்ணிட்டேன்னா அந்த யஜ்யமூர்த்தி அவருக்கு அங்க ராத்திரி தூக்கம் வரலையா, நாளைக்கு ராமானுஜர் ஜெயிச்சு அவர் கற்பனை கொண்டது போயாச்சு, நாளைக்கு ராமானுஜர் ஜெயிச்சிருவேன் இதோட ஸ்ரீரங்கத்தை நான் தான் பெரியார், ராமானுஜர் மதம் முதற்கொண்டு எல்லாரும் எங்கூட வந்துருவா, ராமானுஜர் சிஷ்யாள்லாம் என்கிட்ட வந்துருவா, இனிமே ஸ்ரீரங்கத்தை நான் தான் பெரியார், இனிமே ஸ்ரீரங்கத்தில் இருக்கணுமா காசியில போகணுமா, இல்லாடி போனா ஒரு ராமானுஜர் எங்க சிஷ்யரா உட்கார வைப்போம், நம்ம காசியில இருக்கோம் அங்கேயே அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அவர் அப்படியே அந்த கற்பனை அப்படி சிறகடிச்சு பிறந்தன் இருக்கார், பகவான் அதுக்காகவே ஒரு லீலை பண்ணிட்டார், அதனால அவர் பாடு கற்பனை இருக்க இவர் பாடு இருக்க வரதன் சொல்லிட்டு அவனுக்கு நல்ல சிஷ்யன் அல்லவா கொண்டு வந்துருக்கீங்க, நாளைக்கு ஆளவந்தார் சொன்ன இந்த விஷயத்தை சொல்லி அவனை ஜெயிச்சிருந்து அழகா ஐடியா எடுத்து கொடுத்து போயிட்டார் வரதராஜன். உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னேன், பகவான் நமக்கு சகாயம் பண்ணா தான் ஜெயிக்க முடியும், நம்ம புத்தி சாதுரியத்தை கொண்டு இன்னி வரைக்கும் லோகத்தை யாருமே ஜெயிச்சுட்டு இருக்கு, எவ்வளவு புத்தி வேணா இங்க பிரயோகம் எவ்வளவு வேணா ஐடியா பண்ண போல ஒரு சின்ன விஷயத்த நூல்களை விட்டுடுவோம் ஐயா அப்படின்னு ஆயிடும், எல்லாரும் முன்னாடி நம்ம ஆஹா ஓஹோ இது எப்படி அது அப்படி அப்படின்னு கற்பனை போவோம், ஒரு சின்ன விஷயத்த சாதாரணமா தோத்து போவோம். லௌகீகமா ஒரு கதை சொல்லுவா, ஒரு பெரிய கம்பெனி அதுல வந்து அவ ஒரு கெமிக்கல் தயார் பண்றது ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தா, அதாவது எதை போதாலும் அந்த கெமிக்கல் கரைக்கிற மாதிரி அவன் ரொம்ப வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நடந்துட்டே இருக்கு, அங்க வாசல்ல ஒரு பூர்கா நிக்கிற செக்யூரிட்டி கார்டு அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லுவா, அவனுக்கு சம்பளம் தான் வந்திருக்கு, என்னதான் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு நாள் எம்டியோட காரை வழிபடுத்தி நிறுத்தினான், என்னப்பா விஷயம் என்ன விஷயம் சொல்லிருந்தான், இல்ல என்னமோ உள்ள பெல்லாரு போறது என்னமோ டிஸ்கஸ் பண்ற ராத்திரி பகவான் அங்கே பண்ணிட்டே இருக்கு, என்னதான் நடக்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு, உடனே அவர் சொன்னா எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரி ஒரு கெமிக்கலை தேடி இருக்கோம்ப்பா, அதுக்குதான் எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான், எல்லாத்தையும் கரைக்கலாம், இந்த தாது நம் இரும்பு வெண்கலம் எல்லாத்தையும் கரைக்கிற மாதிரி, மண் கல் எல்லாம் கரைக்கிற மாதிரி, ஓ அப்படியா சார் அப்படின்னு, சரி சார் அந்த கெமிக்கலை எதிர வைக்கணும் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டான், முடிஞ்சு போச்சு கெமிக்கல் எல்லாத்தையும் கரைக்கணும்னா அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அது ஒன்று கரையாம இருக்கணுமே, அது மண்ணோ கல்லோ இரும்போ அலுமினியமோ ஏதோ ஒண்ணு அந்த கெமிக்கலை வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வஸ்து வேணுமே, அது என்ன முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா, தூக்கி வாரி போடுது 15 வருஷம் போச்சு, சின்ன விஷயம் தான் சரியா டக்குனே அவ சொல்லிடும். நம்முடைய புத்தி அப்படிதான் அப்படி மயக்கடிச்சு ஆனா இந்த அகம்பாரம் மேல உட்கார்ந்து வேற மாதிரி சாமாடு பார்த்தா அது அப்படியே மறைச்சு பகவானே கீதையில சொல்றான், கர்ப்பத்துக்குள்ள குழந்தை மறைஞ்சிருக்கிற மாதிரி கண்ணாடி மேல அழுக்கு படிஞ்சிருக்கிறா போல, புகைக்குள்ள அக்னி மறைஞ்சு கிடக்கிறா போல, ஞானம் அஜானத்துக்கு மறைஞ்சு கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி மறைச்சுடுறது. அப்படி கண் மறைக்கிறதுன்னு சொல்லி புத்தி அப்படி ஒரு மயக்கம், புத்தியில ஒரு மாறாட்டம் வந்துடுறது. அந்த மாதிரி எப்படி கற்பனை அவர் போயிட்டார், ராமானுஜருக்கு இந்த விஷயம் எல்லாம் என்ன நீ படிச்சிருக்கார், கொஞ்சம் சோர்ந்து போயிட்டா பரமராசன் வந்து சகாயம் பண்ண. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்களா வந்து கொடுத்தனா பிரபோர் கை தூக்கிடுது. கை தூக்கிட்டேன்னா அதெல்லாம் இவ்வளவு தானா, அந்த மாதிரி எல்லாம் மனசை போட்டு அழைச்சிக்கிறோம். இது இது எப்படி நடக்க போறதோ, இது எப்படி முடிய போறதோ, இது என்ன ஆக போறதோ, இதோட முடிவு என்ன ஆகும், ஒரு பரிதவிப்பு, ஒரு பயம், ஒரு கடலை, ஒரு சஞ்சலம் இருக்கு பாருங்க. அந்த சமயத்தை திரௌபதி மாதிரி ரெண்டு கையை தெரிஞ்சுங்க, ஒண்ணு இல்லை குட்டி மூளை ரொம்ப யோசிச்சேன், கதைக்கு பார்த்தேன், ஒன்னும் புத்தியில உழைக்கவே இல்லை. பிரபோ வழிகாட்டுன்னு சொல்லும்போது சாதாரணமா வழிகாட்டு, எதுவுமே அவமானம் இல்லை, எதுவுமே அசிங்கம் இல்லை, எதுவுமே நஷ்டம் இல்லை. பகவான் அது மூலமா நமக்கு ஏதோ ஒரு பரம உபகாரம் பண்றான். ஞாபகம் ஒருவேளை இன்னைக்கு ராமாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுக்கோங்களேன், ராத்திரி சொப்பனத்துல வரதன் வந்திருக்க மாட்டான், வரதராஜன் லா பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்க மாட்டான். ஜூனியர் மாதிரி சீனியர் வக்கீலுக்கு ஜூனியர் வக்கீல் லா பாயிண்ட் எடுத்து கொடுப்பா தெரியுமா, அந்த மாதிரி பிரபு வந்து எடுத்து கொடுத்துருக்காரோ. இதை சொல்லு நாளைக்கு நல்ல சந்தோஷம், ஆயுள் குழுக்க வரலாறு சொல்லி கொடுத்தா, வரலாறு சொல்லி கொடுத்தா வரலா, இதுதானே சந்தோஷம். நம்ம சுய புத்தியில ஜெயிச்சுட்டோம் அகந்தானம் ஜாஸ்தியா இருக்கு. பகவத் காரணியத்தை ஜெயிச்சுட்டோம்னா பகவான் சகாயம் பண்ண பலபோல விஷயம் எப்படியோ பெருமா நல்லபடியா மாத்தி கொடுத்துட்டா, அப்பா இப்பதான் மனசு நிம்மதியா இருக்குன்ற பாருங்க. அது பகவானுடைய காரணியத்தை நம்ம அனுபவிப்பதற்கான ஒரு சம்பவம். அதனால வரது அப்படியே ஏற்றுக்கோங்க, அது அவமானம் போலவே வருதுமே, ஆனா அதுல சத்தியமா ஒரு பகவத் அனுகிரகம், ஒரு பகவத் ஆசீர்வாதம், ஒரு பகவத் தர்சனம் ஒளிஞ்சின்றிருக்கு. நன்னா ஒளிஞ்சின்றிருக்கு. இப்பதான் ஜகத்குரு பல்லாவனுக்கு இரண்டுக்கு அத்தனை கஷ்டம் கொடுத்ததுனாலதானே குழந்தை ஸ்தம்பேன விஷயத்தே நரசிம்மரை பார்த்தான். ஒருவேளை துருவனை அப்பா தூக்கி மனித உட்கார வச்சிருந்தாரு துருவ சரித்திரம் அதுக்கு மேல நன்னா இருக்குமா, காட்டுக்கு போயிருப்பான்ற பைய சத்தியமா போயிருக்க மாட்டான், அப்பா 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 ஓடிப்பான். அப்பா தள்ளி விட்டாரோ தந்தை எங்கே என்றேனோ ஹரியில் ஓடிப்பான், ஸ்ரீ ஹரி ஸ்ரீ ஹரி ஸ்ரீ ஹரியும் ஓடினான். நரசிம்மன் அப்பா அழகா பிரகலாதன் அப்பா இப்படி சரிப்பான், இன்னும் நாராயணா சொல்லலன்னு சொல்லியிருந்தாரு. நரசிம்ம அவதாரம் வந்திருக்கும் அனுபவிச்சிருப்பான் கிடையாது. மீராவ ராணா அந்த பாடு படுத்தவே அப்படின்னா துவாரகா நாதரோட ஐக்கியமாயிருப்பாளா, சாதாரண ஒரு ராஜா அப்படி மாதிரி இருந்து நாலஞ்சுக்குள்ள குழந்தைகளை பெற்றுட்டும் பாட்டு பாடிக்க மாட்டான். ஒரு வார்த்தை வர்றதுக்கு இத்தனை வரவே இருந்து மகாராஜன் ரொம்ப கரெக்டா போயிட்டு இருந்து பாகன் அவன் கேட்டுக்க மாட்டான், நம்மளும் வீணா போயிருக்கும் அவனும் வீணா போயிருப்பான். அவனுக்கு திடீர்னு ஒரு மரணம் வந்து பாருங்க, ஏழு நாள் மரணம்னு ஒரு பெரிய பயங்கரம். ஆனா பெரிய ஆசிர்வாத் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இருக்கு, வாழ்க்கை அப்படி எடுத்துக்கலாம்ன்றது பயங்கரம்னு பார்த்தா பயங்கரம், ஆசீர்வாதம்னு பார்த்தா ஆசீர்வாதம். ராமானுஜருக்கு கண்கள் ஆனந்த பாசம் இதுக்குதான் மறந்து போச்சு அந்த விஷயம். மறதா உன் கவர்ணியம் தெரியறதுக்காப்பா, பகவான் நம்ம கூட இருக்கான்னு எப்ப தெரியும் நமக்கு, நம்ம பலம் எல்லாம் போச்சு போகும்போது தானே தெரியும். நம்ம பலத்தை எல்லாம் நடக்கும்போது பகவான் பக்கத்து இருக்க தெரியுமா, சத்தியமா தெரியாது. நம்ம புத்தி புத்தி சாத்திரம் எல்லாம் நடந்ததுன்னா நம்ம போய் பத்மநாபுரம் முன்னாடி பத்மநாபா தேங்க்ஸ் வந்து சொல்ல போறோமா, சத்தியமா சொல்ல மாட்டோம். அதே அவன் பலத்தில் நடந்தான் பத்மநாபா தேங்க்ஸ் பா, அப்படி ஒரு பத்து ரூபாவா போடுற பிரார்த்தனையா பண்றேன், திருப்பதி நடந்து வரேன், ஏதோ பிரார்த்தனை பண்றானே, ஒரு மாலை வாங்கி போடுறேன், ஒரு பாலபிஷேகம் பண்றேன். பகவானுடைய காரணியத்தை ரசிக்கிறதுக்கு அனுபவிப்பதற்கான ஒரு பெரிய ரகசியம்தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் அவமானம் வியாதி பிரச்சனை எல்லாம் நல்லா ஞாபகம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், அது உழுப்புறது பகவான் ஒரு விஷயத்தை விட்டுக்கோ, அதெல்லாத்தையும் பிடிச்சிருச்சு ரகசியமா ஒழிஞ்சிட்டு கிடக்கிறோம். இந்த பிரச்சனை தான் சக்கப்பட மாதிரி உள்ளுக்கு அவ்வளவு ருசியா நல்லா சக்க இருக்கு, நல்ல வெள்ள பார்த்து விட்டுடுவோம், உள்ளுக்கு அவ்வளவு சுகமா விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தநாள் சுவாமி ராமானுஜர் எழுந்தால் அப்படியே சம்மன எழுந்துக்கிறார், இந்த உத்வேகம் ராத்திரி பகவத் தர்சனம். ராத்திரி சப்பன வரதராசனை பார்த்திருக்காரு. அவர் எழுந்தால் அது காம்பீரியமா நடக்கிற முகம் பள்ள 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 திவாகரன் மாதிரி ஜொலிக்கிற அசூரியன் மாதிரி எல்லாரும் பார்த்தாரு. இன்னைக்கு ராமானந்தர் ரொம்ப ஜோரா இருக்காரு, என்னன்னு தெரியல, யாருக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இன்னைக்கு என்னமோ அந்த ஆசாரி ரொம்ப ஜம்மன் இருக்காரு. இப்ப மூடு நன்னா இருக்கு நினைச்சுட்டு வரலாரு, அதான் கஷ்டம். ஆச்சாரி நல்லா இருந்தா மூடாவும், அவர் சிரிச்சாரா மூடு நன்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. பகவத்யான எல்லையில போகும்போது அப்படி ரொம்ப பிரசங்கமா இருப்பார். பகவானுடைய விஷயத்துக்கு எல்லாம் விரோதமா போறோமா நினைக்கும் போது அப்படியே தேனேன்னு இருப்பான். காலையில் எழுந்தா அழகா சந்தியாந்தநாதிகள் எல்லாம் பண்ணார், ரங்கநாதனையும் பார்த்தார், அழகா ரங்கநாதன் ஆசிரம் வாங்கிட்டார். யஜ்யமூர்த்தி காலையில கோவிலுக்கெல்லாம் போகல, எழுந்தார். இன்னைக்கு ராமானுஜர் ஜெயிக்க போறேன் அப்படியே அந்த கற்பனை கடற்கடை எல்லாம் அடியானார். கிடைக்கிறது மொழி எத்தனை மணிக்கு அங்க யுத்தத்தை ஆரம்பிக்கிறதா, 7 மணிக்கு வந்து உட்காந்து சார் இந்த ஆசை. ராமானுஜர் சீக்கிரம் வரணும், வாதம் பண்ணணும், ஜெயிக்கணும், ஆஹா அப்படின்னு வந்து உட்காந்து எல்லாரும் ரொம்ப டென்ஷனா வந்து உட்கார்ந்து இருக்கா. இன்னைக்கு என்ன ஆக போறோ அப்படின்னு சொல்லி 18வது கடைசி நாள், 16 நாள் ரெண்டு பேரும் சமமா போயிட்டு இருந்தா, 17வது யஜ்யமூர்த்தியுடைய வாதம் ஜாஸ்தியா இருந்தது. 18வது இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்குதான் தீர்மானம் யார் ஜெயிக்க போறார்கள். நேற்று நிலவரப்படி பார்த்தா யஜ்யமூர்த்தி ஆல்மோஸ்ட் ஜெயிக்காது. நிலவரப்படி தேர்தல் எலெக்ஷன் நிலவரப்படி தற்போது நிலவரப்படி என்பது அந்த மாதிரி நேற்று நிலவரப்படி ஆல்மோஸ்ட் ஜெயிக்காது யஜ்யமூர்த்தி. இன்னைக்கு கண்டோம் ஆக போறது அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. யஜ்யமூர்த்தி கூட வந்தவாள் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி இந்த ராமானுஜர் பக்கத்துல சம்பந்தப்பட்ட ஆளதான் பரிகாசம் என்று அப்படி ஒரு சிந்தனம் கேள்வியமா இருந்திருக்கா. ராமானுஜர் உள்ள நுழைஞ்சார் சபையில், நுழைஞ்சு வரும் பொழுது அந்த காம்பீரியம் இந்த கைகள்ல தீதண்டத்தை எடுத்துட்டு ஒரு நட நடக்கிறார். சிம்ம கதி கஜ கதி ரிஷப கதி அப்படின்னு என்பதான் என் கூட இருக்கான்னு ஒரு நட இந்த காம்பீரியம். இப்ப குழந்தைகளே பார்க்கலாம், அப்பா அவங்க வெளில போகும் சமயத்தை கையை வந்து முன்னாடி நடக்கும், ஆனா ரொம்ப தைரியமா நடக்கும். என்ன ஓரம் தெரிஞ்ச மாதிரி தரத்து சமயத்தை இப்படி கையெல்லாம் அப்படி முன்னாடி தான் அப்படி கட்டி இருந்து இப்படி கையில சொல்லி ஆட்டி இருந்து நடக்கும். ஆனா எங்க அப்பா எங்க கூட இருக்கா, எங்க அம்மா என் கூட இருக்கா, அது கூட அது ஒரு தைரியம். இப்ப ட்ரெயின்ல பார்க்கணும், சார்ல உட்காரதும் சீட்ல இறங்குறதும் மேல ஏறணும் என்னமோ அதுதான் அப்பா அம்மா டிக்கெட் வாங்கின மாதிரி இஷ்டம் வருது அந்த ஒரு காம்பீரியம். ஏன்னா தன்னோட அப்பா அம்மா கூட இருக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. அது போல மகாத்மாக்களுடைய ஹிரதயத்தை என் தெய்வம் என் கூட இருக்கு. சமயத்தை பார்த்தா அந்த அகம்பாவம் கூட தெரியும், அது ரொம்ப திமிருதா அப்படின்னு தோணும். அது திமிரு இல்லாது என் தெய்வம் என் கூட இருக்கும் அசாத்தியமான நம்பிக்கை. உலகமே என் கூட என் கையில இருக்கு அப்படின்னு சரி அனந்தமணி வாசிக்கலாம் அப்படிதான் நடக்கும். 1,00,000 கோடி பெருமாள் சொத்து நாங்கள்லாம் அப்படின்னு அவரை என்கிட்ட கேட்டா மெட்ராஸ்ல ஏதோ ஒண்ணு என்ன நான் சொல்லி இந்த பணத்தை பத்தி தான் பேசுவேன். சொன்னேன் எனக்கு என்ன கவலை, நான் 1,00,000 கோடி பெருமாளோட புள்ளனா கவலையே இல்லை. 1,00,000 கோடி பெருமாளோட புள்ளனா எப்படி அப்படி இருக்க வேண்டாம். அது 1,00,000 கோடி நமக்கு நம்மளோட சொத்து தானே, 10,000 நம்ம சொத்து, அப்ப நம்ம சொத்து தானே 1,00,000 கோடி. நான் செலவே பண்ண வேண்டாம் 1,00,000 கோடி பெருமாளுடைய சொந்தக்காரர்கள் நான் சொன்னா போதும். உலகத்தை கூட உங்களுக்கு பேர் வேணும், நாங்களே திருவனந்தபுரம் வாசிங் போயிருந்தோம் ஸ்பெஷலா சீட்டோட உட்காந்துருக்கோம் உங்களுக்கு. அதுவும் கோவில சொத்து எங்க இருக்கு கடவுள் நான் பார்த்துருக்கேன் சொல்லுங்கோ உங்களுக்கு விசி வீசுவா அப்படியா, கோவில் பக்கத்துல இருக்கா திறக்கும் போது நீங்க அங்க நின்றுலா அந்த வைரம்லாம் நீங்க பார்த்தா பார்த்துருக்கே வேண்டாம் சொல்ல கேள்வினாலே போதும். அவர் வந்திருக்காரு திருவனந்தபுரத்தே வந்திருக்காரு. நான் ஒரு கூட போவேன் போகும்போதா விசி நீங்க திருவனந்தபுரம் போயிருக்கல உங்களுக்கு தெரியுமே எந்த கதவு பார்க்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். மூணே கடவுள் தான் நான் பார்த்திருக்கேன், மூணு கடவுள் பார்த்துக்கலாம், ரொம்ப நாளா மூணு கடவுள் தான் பார்த்துருக்கேன், இனிமேல் மூணு கடவுள் தான் பார்ப்பேன். அது என்ன மூணு கடவுள், பத்மநாபரோட மூணு கடவுள் அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். பத்மநாபர் ஒழிச்சு வச்சிருக்கிற 7 கடவுள் எனக்கு என்ன கவலை, மோட்சத்வாரம் பரம்பரையான 3 துவாரம் இருக்க வேற என்ன நமக்குதான் சொல்லணும். அந்த தைரியம் என் பிரபு என் சுவாமி அந்த பொறிமை வேணும். என்னுடைய பிரபு என் கூட இருக்கா எனக்கு என்ன கவலை, தகுந்தாபம் நடக்கிறானே சிங்க குட்டி அவர் நடக்கிறான் நரசிப்பது முன்னாள் தர்சனம் அசந்து போறாரு என்ன தைரியமா வரான் பையன். ஒரு ஓரத்துல கூட ஒரு சின்ன பயம் இல்லையா குழந்தைக்கு அப்படின்னு அண்ணன் விழி தேவை நாசம் அப்படி சோழ்றதா நரசிம்மருக்கு கத்தி மாறி நாசம் கண்ண அப்படி திதிங்க நிக்கிறது தங்கத்தை வார்த்தெடுத்தா போல கண்கள் அப்படி கோபத்தை கொப்பளிக்கிறது சூழ்நிலை கூட பயப்படாம நடக்கிறது பிரகலாது கஷ்ணம் ஊற்றி பார்க்கறது நல்ல ஊற்று பார்க்கிற பயம் சந்தோஷமா கண்கள்ல ஆனந்த பாஷம் வழியே பார்க்கிறோம் பெருமாளே தோட்டு போயிட்டா. அதுதானே நம்ம தெய்வம்ன்ற உரிமை பகவானுக்கு ஏன் பயப்படணும், பயப்படுறதுக்கு ஒரு தெய்வம் நமக்கு தான் பயம் சாதாரணமா இருக்கு. தெய்வம் வேற வந்து பயமுறுத்தணுமா, நாயிலேருந்து கொசுலேருந்து நம்மளை பயமுறுத்தி இருக்கு. உமாச்சி வேற வந்து பயமுறுத்தணும். இந்த பயமெல்லாம் போகிறதுக்காக தான் பயநாசனங்கள் சகசநாமத்துக்கு அவங்க அல்ல, அவங்கிட்ட போய் யாரும் பயப்படுவாராம். அபயம் இருக்கவங்கிட்ட போய் பயப்படுவாராம். தைரியமாக போகணும், எண்ணத்துக்கு பயப்படணும், ஜம்மனும் இளம்பெஞ்சு பயமரியாது போக வேண்டாமா. ராமானுஜருடைய திருநடவர் நடந்து வர அசந்து வருகிறார். எல்லாரும் 7 நிமிஷம் அந்த ராமானுஜ சபையில நுழைஞ்சோன்னு அந்த காம்பீரியம், எப்படி கிருஷ்ணன் துரியோதன சபையில நுழைஞ்சோன்னு அத்தனை பேரும் எழுந்து நின்னார்களோ அந்த மாதிரி யஜ்ஞமூர்த்தி உள்பட அத்தனை பேர் எழுந்து கையை கூப்பி நின்றார். என்னோ நம்பெருமாளே வந்தா போல, டக்குனு பெருமாள் உள்ள வந்தா டக்குனு எழுந்திருப்போம் இல்லையா, பெரிய பெருமாள் வந்து சார் அப்படின்னா அந்த மாதிரி உள்ள வந்துட்டாரோ அதே மாதிரி கை கூப்பி நிற்கிறா யஜ்ஞமூர்த்தி உள்பட. துரியோதன எல்லாருமே சொன்னான், கிருஷ்ணன் யாரும் மரியாதை பண்ணப்படாது, யாரும் ஆசனத்தோடு எழுந்துக்கப்படாது, எல்லா சரீரத்திலையும் கிடையாது. கிருஷ்ணன் வந்தான முதல்ல எழுந்ததே துரியோதனம் தான், அப்புறம் தான் மற்றவங்க எழுந்துட்டா துரியோதன எழுந்துதானே அப்படின்னு. அந்த மாதிரி ராமாயணத்தில் வந்தவரை யஜ்ஞமூர்த்தி முதல்ல எழுந்து நின்றான். மத பிரசன்ன வதனமான திருமுக மண்டலம் 1000 கோடி சூரிய பிரகாசனால் உள்ள வராறாம். சம்மனு வரதராஜன் சொன்ன வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள் ஜெயிக்க போறான். இல்ல வரதன் வந்துட்டானே, வரதன் வந்துட்டானே, வரதன் எனக்கு வழி சொல்லி கொடுத்துட்டானே. ஆனா என் சுவாமி என் வரதன் என் கூட இருக்காரு, எனக்கு அனைவரும் பண்ணிட்டாரு, என் ஆச்சாரியன் ஆளுநர் இந்த மாதிரி கேள்விக்கு முன்னாடியே பதில் எழுதி வச்சிருக்காரு. இத்தனை சந்தோஷம் அவருக்கு, சந்தோஷத்துல ஒரு காம்பீரியமா ஒரு நட. இந்த பொண்ணை பெற்றவாள்லாம் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தான், கல்யாணம் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ள மாமியா நல்ல சூப்பர் இடம், எல்லாரும் கொண்டாடுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த அப்பா அம்மா ஒரு நடம் நடப்ப பொண்ணுக்கு தப்பா அது வரைக்கும் பார்க்கல ஒரு மாதிரி, அதுக்கு அப்புறம் பார்க்கல அப்படி இருப்பா. அப்படி வரணும் இந்த மாதிரி மாப்பிள்ள நாங்க பார்த்துட்டு நல்ல குடும்பமா எல்லாரும் சொல்ல சொல்ல அப்பா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு ஆகாவோ சொல்ல அப்படி நானும் நிம்பிடு இந்த முதுகெல். அந்த சந்தோஷத்துல உடம்பு அகண்டு அது போல, அதுபோல கோடி மடங்கு, அதுபோல கோடி மடங்குனா அது பெரிய பாரமாச்சு. அது வயிற்று நெருப்ப கட்டிட்டு இருக்க மாதிரி இல்லையா, ஸ்ரீ குழந்தைய வச்சு இல்லை நம்ம மாதிரி வச்சிருக்கிறது. அந்த மாதிரி சொம்பளை வந்துட்டாரா சுவாமி ராமானுஜர், ஒரு நட நடந்து வரா அசந்து போனா நேர யஜ்ஞமூர்த்தி வந்தால் ராமானுஜர் திருவடிகளை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் சேவிச்சுட்டார். கையை கூப்பிட்டார், அடியன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே தன் கையில இருந்த தண்டத்தை அப்படி முடிச்சு போட்டார். அடியனுக்கு உபதேசம் பண்ணுங்க உங்களுடைய சிஷ்யனுட்டார். ராமானுஜர் பாரு என்ன பாரு, வாதம் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டாம், அதுக்குள்ள நீ பாட்டுக்கு வந்தாய் காலில் விழுந்தாய் சிஷ்யன் ஆயிடுன்னு தண்டத்தை பிடிச்சு போட்டு எந்த விஷயம் அப்படின்னா. கையை கூப்பிட்டு சொன்னார், பெரிய பெருமாளுக்கும் உமக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கல. மனுஷாவிடத்த வாதம் பண்ண முடியும், தெய்வத்தினிடத்த நான் வாதம் பண்ண முடியும், ரங்கநாதருக்கும் உமக்கும் வித்தியாசம் எனக்கு தெரிய. பெரிய பெருமாள் தெய்வம் மனுஷ ரூபேனும் வந்தா போல இருக்கு. இந்த காம்பீரியம் நேற்று நீங்க போகும்பொழுது இருந்த ஸ்திதிக்கும் இன்னைக்கு வர ஸ்திதிக்கும் எத்தனை வித்தியாசம். நேற்று மகமெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போய் அப்படியே போனே, நேற்று நீர் போன ஸ்திதிக்கும் இன்னைக்கு வர ஸ்திதிக்கும் எத்தனை வெறுபாடு. அந்த நம்பிக்கை, அந்த மோத்திரம், அந்த தேஜர் அடியேன் வந்து நம்பெருமாறே நடந்து வரதான் பார்த்து இதுக்கு மேல வாதம் பண்ண அவசியம் உண்டோ அப்படின்னா. உடனே ராமாவை திருச்சார் எல்லாம் வரதராஜன் விளையாட்டு, எல்லாம் வரதராஜனுடைய லீல தெரிஞ்சுட்டது பயமுறுத்திட்டாராம். சத்தியம் நம்ம நாமத்தை பண்ணிட்டே வர 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 நமக்குள்ள தைரியம் வர 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 நம்ம படுத்துற ஆளுக்குள்ள பயம் வந்துட்டே இருக்கு. நேரக்கு வசதிகளுக்கு தைரியம் ஜாஸ்தியாண்டே இருக்கு, கம்பனுக்கு பயம் ஜாஸ்தியாண்டே இருக்கு, பிரகலாதனுக்கு தைரியம் ஆனந்தம் விருத்தியாண்டே இருக்கு, நம்பிக்கை விருத்தியாண்டே இருக்கு. இரண்டு குறைஞ்சிட்டே வந்தது, நம்பிக்கை குறைஞ்சது, தைரியம் குறைஞ்சது, கவலை அதிகமாச்சு. நம்ம நாமத்துவம் பண்ண 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 உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பெரிய சக்தி. பரமாத்மா உள்ளதானே உட்கார்ந்து இருக்கான் தெரியாது, பத்மநாபன் அங்கும் இருக்காரு இங்கும் இருக்காரு தானே. அவர் உள்ள இருக்கும்போது எதுக்காவது கவலைப்படலாமா, எதுக்காவது வருத்தப்படலாமா, எதுக்காவது யோசிக்கலாமா, அவர் ஜாலியா ஹாயா இருக்க வேண்டாமா, ஹாயா இருக்க அப்படின்னு சந்தோஷமா. உடனே அழகா ராமானுஜர் வாதம் பண்றார், அழகா வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டார். உடனே எல்லாரும் ராமானுஜரை கொண்டாடி இவர் உடனே அழகா அடியேன் தேவனுடைய சிஷ்யன் இனிமே சித்தாந்தத்தை விட்டு உங்களுடைய சித்தாந்தத்துக்கு வந்துவிட்டேன், எனக்கு பேர் சுட்டு போனார். உடனே சுவாமி ராமானுஜர் அவருக்கு அழகா சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அருளாள பெருமாள் எம்பெருமானா அப்படின்னு சொல்லி ஒரு திருநாமத்தை சூட்டினார். பேரருளாளன் அப்படின்றது வரதராஜனோட பேரு, அந்த வரதராஜன் அனுகிரகத்தினால இருந்தவன் அருளாள பெருமாள். இவர் தான் உங்க பேர் சேர்த்து வச்சுக்கணும், அருளாள பெருமாள் எம்பெருமானா அப்படின்னு பேர் அவருக்கு கொடுத்துட்டார். உடனே அழகா வயசுல போனார், ரங்கநாதன் எல்லாம் சேவிக்க வச்சார். நேரம் மனத்துக்கு அழிச்சுட்டு போனார். அழிச்சுட்டு போயிட்டு தான் ஆராதனை பண்ணக்கூடிய வரதராஜன் மூர்த்தியை காட்டினார். அப்பா இவர் தான் தான் உண்மை எனக்கு கொடுத்தது அப்படின்னு காட்டிக்கிட்டார். ஒரு ஏட என்ன சுவாமி எனக்கு புரியல, ராஜன் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி வரன் வந்தா இத்தனையும் சொன்னா அப்படின்னு உடனே கதறினார் யஜ்யமூர்த்தி. பிரபுவே வந்து உம்மிடத்துல பேசி உனக்கு விஷயம் சொல்லித்தரான்னா அடியன் எந்த மூளைக்கு சுவாமி. ஆனா அவர் சொன்னார், என் ஜென்மா சாபல்யமாயிருக்கு, நல்லதால உம்மிடத்துல தோத்தேன். நான் உம்மிடத்துல வாதம் பண்ணணும்னு நினைச்சதே தெய்வ சங்கல்பம். பல பேர்கிட்ட வாதம் பண்ணணும், எல்லாரும் சொல்லுவா போவேன், வாதம் பண்ணுவேன், ஜெயிச்சுடுவேன். ஆனா அந்த ஸ்ரீரங்கத்து பிராமண ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு என்னமோ ஒரு ஈர்ப்பு வந்து உம்மிடத்துல வந்தேன்னா முழுக்க 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 ரங்கநாதனுடைய பரமானுகிரகம். பிரபு என்னை கொண்டு வந்து உங்க திருவடியில விட்டு தடுத்தா கொண்டீரே ஐயா அப்படின்னு சத்தியம். குருநாதன் தானே நம்ம தடுத்தா சொல்ற சொல்லுங்க. நம்ம போய் எங்க குருவை பிடிக்கணும், நமக்கு அதுக்காக டைம் இருக்கா சொல்லுங்க. அவ்வளவு டிவி சீரியல் இருக்கு, தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கு, எத்தனை காரியங்கள் பிஸியா, எவ்வளவு டென்ஷன் இருக்கு, எவ்வளவு மன கஷ்டம் இருக்கு, எத்தனை பிளான் பண்ண வேண்டிய நடுவில் போய் நம்ம போய் எங்க போய் ஆசாரம் தான் பிடிக்கிறது. அவளே வந்து போனா போய் இழுத்து போட்டு அவள் கொத்து போது இங்க கதை அப்படின்னு தடுத்தா சொன்னாலொழிய நமக்கு எல்லாம் ஜீவிதத்துல பகவத் சம்பந்தம் வருவான். நிஜமாவே ஆசாரிய அவ்வளவு விசேஷம், அவளா பிடிச்சு இழுக்கிறா இல்லாம நம்பெல்லாம் ஒரு ஆள் ஒரு தடத்துல அப்படியே ஒரே திசையில இருக்கிற கூட்டமா சொல்லுங்க. காத்தாலும் சிரிப்போம், மத்தியானம் மறக்குவோம், சாயங்காலம் பேச மாட்டோம், அடுத்தா போனா போதும் பேசுவோம். இதெல்லாம் தாண்டி ஏதோ ஆசாரம் திருவடியை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பலம் இந்த குரு கிருபை. நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை கிடையாது, அடுத்த மேலே நம்பிக்கை கிடையாது. இத்தனை தாண்டி நமக்கு குருவோட நம்ம இருப்போமா? நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை சுத்தமா கிடையாது, அடுத்தவங்க நம்பிக்கை கொஞ்சம் கூட கிடையாது. இதை தாண்டி ரத்தபந்தமும் இல்லாம, குடுக்கல் வாங்கலும் இல்லாம, பாபமும் கிடையாது, பக்கத்தாறு மனுஷாலும் கிடையாது, தூரத்து உறவும் கிடையாது. ஆனா சொல்லியும் கேட்டதுல இதையும் தாண்டி குருவிடத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நம்ம பலம் இல்ல குரு கிருபை. ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவோட நம்பிக்கை இருக்க என்ன பலம் சொல்லுங்க? அது என்ன பெருசா அம்மாவை பத்தி தெரியும்? அம்மாவோட படிப்பு தெரியுமா, அழகு தெரியுமா, அம்மாவோட பாஷை தெரியுமா, ஒண்ணு தெரியாது. ஏதோ நம்பிக்கை எனக்கு நல்லது பண்றாத நம்பிக்கையில ஓடுறது. தான் இவரோட பிள்ளை கூட அதுக்கு தெரியாது, தான் இவரோட பொண்ணு கூட அதுக்கு தெரியாது. இவரை தூக்கி தீக்க வச்சிருக்கா, அப்ப இவதான் எனக்கு கதின்னு ஓடுறது பாருங்களோ. அந்த மாதிரி சத்குருநாத நம்ம தூக்கி இடுப்புல வச்சிருக்கா, அந்த நம்பிக்கையில ஓடிட்டு குரு கிருபை, குரு காருண்யம் நமக்கு அவர் மேல முழுசா இருக்கோ இல்லையோ ஓரளவுக்காவது இருக்கு வச்சுக்கோங்க. பூரணமான விசுவாசம் இருக்கு நான் சொல்லமா, இருந்தா பாக்கியம் இல்லைனாலும் பாக்கியம். ஏன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்துடும். ஏன்னா எப்படிதான் சத்தியம் ஜெயிச்சிடும் இல்லையா, சத்தியமேவ ஜெயதி. அழகா ஏசுனுட்டா ராமானுஜர் சந்தோஷம், ஒரு கருளாள பெருமாள் எம்பெருமானா இருக்கு. பிரமே சுவாமி ராமானுஜர் பாதா ரசாமியை நிறைய படிச்சவர், அதனால உனக்கு ஒரு தனியா மதம் கட்டிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு மதம் கட்டி கொடுத்து இவருக்கு நிறைய பேர் ஆசிரியக்க வந்தா, இவரையே குருவா ஏற்றுக்கணும்னு வந்தா. நிறைய மகாத்மாக்கள்லாம் வந்து அவளெல்லாம் இந்த அருளாள பெருமாள் எம்பெருமான் அவருடைய சிஷ்யா போகும்போது சொல்லிட்டார். உடனே எல்லாரும் இவரிடத்துல வந்து உபதேசம் பண்ணுங்க, உடையவர் அனுப்பியிருக்கார், ராமானுஜர் அனுப்பியிருக்கார் அப்படின்னு உடனே இவர் பயந்து போயிட்டார். அவர் சொன்னார், குருதி கழுத்த பணங்காய கட்டுற மாதிரி கட்டுறார் அவர். என்னோ என்ன அபிமானத்தை வச்சு சொல்றார், உபதேசம் எல்லாம் என் வழியா பண்றதும் அவர் தான், உமக்கும் எனக்கும் என்னைக்குமே ராமானுஜன் சரணாரந்தமே கட்டி மறந்து என்ன நினைக்கப்படாதுன்னு சார். உபதேசம் நான் பண்ணாலும் என் வழியா பண்றது ராமானுஜர், நீ என்ன தியானம் பண்ண வேண்டாம், அவன் காச்சாரியன் நான் கிடையாது, ராமானுஜர் 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 ராமான் அழுத்தம் திருத்தமா சொல்லிக்க. அவர்கள் அப்படியே இருந்தது, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் 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 அப்படின்னு இருந்திருக்கான். ராமானு ராமானுஜத்திய சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு இருந்திருக்கான். அதுக்குள்ளதான் ஏற்கனவே அழகா திருவேந்திரம் உடையாளுக்குதான் இவர் அனந்தாள் நான் அனுப்பினான்னு சொன்னேன் இல்லையா, பகவானுக்கு மாலா கைக்கரியம் பண்றதுக்கு. அப்ப ஒரு நாள் நினைச்சார் ராமானுஜர், இவன் மாலா கைங்கரி எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சா. யார்கிட்ட கேட்கறது, நன்னா கைங்கரியம் பண்றானா இல்லன்னு யாரு கேட்க முடியும்? மலையப்ப சுவாமியே கருதாரு, மலையப்பா மறு பயல் அனுப்பினேனே உனக்கு உகப்பா இருக்கும்படியா மாலை கட்டி போடுறானா, இல்லாட்டி ஏதாவது சிமுறை எடுத்து ஆடுறானா, பெருமையில இருக்கானா, அகம்பாரத்திற்கானா அப்படின்னு திருவாள் ராசி சொப்பன என்னமா மாலை கட்டான். அப்பா நாங்க மாலையை காட்டல கைட்டு மனசே வரமாட்டேங்கிறது திருமாள். சாதாரணமா முன்னாடி நாள் போட்ட மாலையை கழகிட்டு அடுத்த புது மாலை போடுவா இல்லையா பழைய சுவாமிக்கு, அதை கழகி போற மனசு வரலையா என்னமா எதுக்குன்னா, ஆண்டாள் கூடி கலைந்த மாலை போல உகப்பா இருக்கும். ஆண்டாள் கூடி கலந்த மாலை ரங்கநாதன் கழித மாட்டா, வடபத்தசாமி கழித மாட்டார். நித்தியம் வடபத்திர சாய் காத்தாலும் ஆண்டாள் மாலையை போட்டாதான் அவர் திருப்தி ஆவார். அதுக்கப்புறம் மற்ற மாலையெல்லாம் சேர்க்கணும் அவருக்கு. ஏன்னா ஆண்டாள் மாலை ஆண்டாளுடைய வாசையை ஏறிட்டு வந்துருமா, அதுவும் ஆண்டாள் நேக்கடவருமா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கா. நாங்க ஸ்ரீரங்கம் போயிருந்த சமயம் அழகா ஸ்ரீரங்கத்துல கண்ணாடி அறை செய்வது ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டாள் நான் உள்ள நுழையில முதல்ல கதவு சாத்திருந்தேன், அந்த கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பான், வெளில இருந்தே பார்க்கலாம் கதவு திறக்கல. நான் பார்த்தோம் அந்த அழகா திருப்பதி பெருமாள் நிற்கிறார். எனக்கு ஒண்ணுமே புரியல, இன்னைக்கு என்ன திருப்பதி பெருமாள் இங்க நீங்க வந்தா, எனக்கு ஒண்ணும் புரியவே. கூட இருந்தாலும் ஒண்ணு கூட பத்திரம் வந்தா கதவு திறந்தா உள்ள போய் பார்த்தோம். நிஜமா எனக்கு வேண்டாம், ஆண்டாள் எங்க போனா, ஏன் திருப்பதி பெருமாள் வந்து நிற்கிறா. அப்புறமா தான் பத்திரம் சொன்னார், இன்னைக்கு ஆண்டாளுக்கு மலையப்ப சுவாமி இலக்க ஆரம்பிச்சார். ஆண்டாளுக்கு மலையப்ப சுவாமி இலக்க பிரத்யட்சமா அப்படியே இருந்தார், தூக்கி வாடி போல. அதுல மூலவருக்கு மூலவர் ஆண்டாளுடைய மூலவ மூர்த்திக்கு ஆச்சரியமா திருப்பதி பெருமாள் அலங்காரம், ஆண்டோட குட்டி உற்சவ மூர்த்தி உண்டு, அதுக்கு மன்னதின்ற கிருஷ்ணனோட அலங்காரம், ரெண்டுமே கனகச்சிதமா இருக்கு. அது யாரும் நம்பவே மாட்டாங்க, ஆண்டாள் நம்பவே மாட்டார். அவ்வளவு அழகா இருந்தா மலையப்ப சுவாமியுடைய அந்த அலங்காரத்தை ஆண்டாள், அதனால அவ்வளவு விசேஷமா சொன்னா ஆண்டாள் கூடி கலைந்த மாலை போல உகப்பா இருக்கு. நீ வாயப்பா, ஏன் நம்முடைய தெற்கு வீடுதான் போக்கியமா இருக்கோ, மலைமேல் வீடு சுகம் இல்லையோன்ற தெற்கு வீடு பேரு ஸ்ரீரங்கம். பெருமாளோட தெற்கு வீடு அப்படின்னா ஸ்ரீரங்கம் பேரு. அதாவது தெற்கு வீடுதான் போக்கியமோ, மலைமேல் வீடு சுகம் இல்லையோ அப்படின்னா வந்து பாரு, வரவே இல்லையே அப்படின்னு. உடனே அடுத்த நாள் ரங்கநாதனிடத்திலே பிரார்த்திச்சிருந்தார் ராமானுஜர், சுவாமி அடியனுக்கு உத்தரவு கொடுக்கணும், வரதராஜனையும் மலையப்ப சுவாமியும் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு. உடனே ரங்கநாதன் என்னப்பா அவர் அவசரமா அப்படின்னா, இல்ல ஆசாரியின் சிறிய திருமண நம்பிகளையும் பாதுக்கும், இந்த கைங்கரியத்துக்காக ஒரு பயிர் அனுப்பிருக்கோம் அதையும் பாதுக்கும் அப்படி வரணே அப்படின்னு. உடனே ரங்கநாதன் சிரிச்சா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு, சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு. காஞ்சிபுரம் போனாலும் வர்ற ரங்கநாதன் பயமா இருக்கு, இங்க திரும்பி வரதராஜன் ஏமாத்தி வச்சுருவாரோ அப்படின்னு. ஏன்னா வரதராஜன் ஏமாத்தி தான் ரங்கநாதன் அபகரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கார். ராமானுசர் திருப்பாவை பாடி மயக்கி அபகரிச்சு கொண்டு அபகரிச்சிருக்கார். அவ்வளவுதான், வரதராஜன் மயங்கி கிடந்த சமயத்தை அபகரிச்சிருக்கார். போயிட்டு சீக்கிரம் வந்துருந்தேன் அப்படின்னு சார். உடனே அழகா சுவாமி ராமானு ஸ்ரீரங்கத்தில் கிளம்புறார், நிறைய சிஷ்யர்கள் கூட வரார். அப்படி ஸ்ரீரங்கத்திலே வரவ இழக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல அப்படி சேமிச்சுட்டு வரார். அப்படி வரவழியிலே திருக்கோவலூர் திவ்ய பிரபந்தம் விளைந்த இடம், முதலாழ்வார்கள் மூணு பேரும் இடைக்கழியில் நிற்க, பெருமாள் வந்து நிற்க, ஒருவர் நிற்கலாம் இருவர் நிற்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம், மூணு பேர் நிற்க, பெருமாள் வந்து நிற்க, வையம்பகழியா மார்க்கடலை நெய்யாத வையக்கதிரோற்று. அவ்வளவு அழகா அந்த பாசனம் இல்ல, திருக்கோவல் உலகளந்த பெருமாள் சம்மன் இருப்பார். பெருமாள் கத்தல பார்க்கலாம், ஒரு ஒன்றரை அடி தூரத்தை பார்க்கலாம் பெருமாள். கோவில கர்ப்பகிரம் குலசேகரன் படின்னு சொல்ற மாதிரி அந்த படிப்பக்கத்துல நின்று அதை இறுக்கி பிடிச்சு இப்படி பார்க்கலாம் பெருமாள். சம்மன் இருப்பார் உலகளந்த பெருமாள், மாற்றம் அழகா இருப்பார் ஸ்ரீக்கிரமன். அழகா அவரையும் தொழுது அழகா நேர காஞ்சிபுரம் வந்தா, காஞ்சிபுரம் வந்தவொடனே கண்கள் மல 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 மலன் ஜல வரது, வரதா 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 அப்படி அழகா சாலைக்கிறன் அங்கே தானே அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இந்த சாலை கணக்கு ஜலத்தெல்லாம் எடுத்து சீகரிச்சிருந்தார். நேர கோவிலுக்குள்ள வந்தார், திருக்கட்சி நம்ம எதிர்க்க வந்து சுவாகத்தம் பண்றார், அதெல்லாம் ஏத்துண்டார். நேர காஞ்சிபுரம் கோவிலுக்குள்ள நுழைஞ்சார். அந்த புஷ்கரன் அனந்த சரத்துல அழகா தீர்த்தம் ஆடினார், பிரதட்சணம் பண்ணார். எந்த இடத்துல நின்று ஆள வந்தார், ஆம் முதல்வன் இவன் இவருக்கு அனுகிரகம் பண்ணாரோ அந்த இடத்தை சேவிச்சார். சேவிச்சு முடிச்சார், நேர பெருந்தேவி தாயாரை பார்த்தார். அவ கண்கள் இந்த ஆனந்த பாஷம், ராமானுஜா சுக்கியமா இருக்கியா அப்படின்னார். ராமானுஜர் சொன்னார், தாயாருடைய கிருப்பையில ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு. அழகா போய் வரதனை சேவிக்கிறார். பல 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 அழகன் புன்னகை, அழகன் புன்னகை, அரசன் புன்னகை, மன்னன் புன்னகை, ராஜன் புன்னகை, நாயகன், இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா வரதன் மட்டும்தான். அந்த சிரிப்பு அம்மா, அந்த புன்னகை அவ்வளவுதான். சகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சே தியானம் அங்கரம் கோபிகா இல்ல கோபிக சொல்ல சகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் அதோட சிரிச்சின்னு அந்த கண் பார்க்கிற பார் வரதனுக்கு சமானம். வரதன் தான் அதுல கையில வேற மாசுச்ச வருந்தாதே அப்படின்னு வேற எழுதி வச்சிருப்பார். அழகா அந்த வரதனை கேவிச்சார். வரதன் சந்தோஷம் அனுகிரகம் எல்லாம் பண்ணார். உடனே வரதனத்தை உத்தரவு வாங்கிட்டு அடியேன் கிளம்புறேன் அப்படின்னு என்னப்பா அவ்வளவு அவசரம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் இல்ல மலையப்ப சுவாமியை பார்க்க போறோம் போகிற வழியில் தான் வந்தீரோ அப்படின்னாரு. இல்ல உங்க சேவிச்சுட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு ராமானந்தம். வர வழியிலே அந்த மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் கோவில தானே பெரிய நம்பிக்கைகளுக்கு அனுகிரகம் பண்ணார். அவரையும் சேவிச்சுட்டோம். அழகா காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி மலையப்ப சுவாமியை சேவிக்க போறார். போகிற வழியில வழி தப்பி போயிடுச்சு. திருமலைக்கு போகிற வழி தப்பி போயிடுச்சு. அப்ப உடனே அங்க ஏற்றம் இறைக்கிற ஒருத்தர் கமயல் வழியில ஏற்ற அரைப்பான். அப்படி ஒரு பெரிய கட்டமா இருக்கு. எத்தனை பேர் தெரியும் நீங்கள் வயசானவாசி இந்த காலத்துக்கு வந்து தெரியாது ஏற்றம். அழகா கணக்குலேயே ஜலம் அரைச்சுன்னு இருக்கான். அப்ப ராமானுஜன் நடந்த கிடப்பா திருமலைக்கு போகும் வழி எதுவோ அப்படின்னாரு. அவனால பண்ணி பண்ணா சாமி இப்படியே போங்க அப்படின்னு கேட்டவன கணக்குன்னு பதில் சொல்லிட்டு கை காடு. ஆனா உடனே ராமானுஜன் சாஷ்டாங்கமா அவனை சேவிச்சுட்டார். உடனே கூட வந்த சிஷ்யால அவளுக்கு அவளுக்குள்ள அவளும் சேவிச்சுட்டான். என்னன்னு தெரியுது நம்மளும் சேவிச்சிருவோம். என்னன்னு தெரிஞ்சு வரது சேவி ஆச்சாரம் பண்ணா பண்ணுவோம். அவ்வளவுதான். சில விஷயங்கள்ல ஆச்சாரம் பண்ண அப்படியே பண்ணா சிலவரா தன்னவே படாது. அவர் சேவிப்பா நம்ம சேவிக்கலாம். அவர் யாரையும் இருக்கா நம்ம திட்டப்படாது. அவர் யாரையா மட்டும் நம்ம மட்டும் சொல்லப்படாது. ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமா நமக்கு வந்துடும். ஆச்சாரம் யாராவது கேவலம் நம்ம கேவலம் நினைக்கப்படாது. அவருடைய சித்திக்கு அவா கேவலம். அவருடைய குணத்துல நம்ம அதை விட கேவலமா இருக்கும். நம்ம போய் அவள் தப்பா பேசணும்னா நியாயம் அது அபச்சாரமா இருக்கும். மறந்தும் பண்ணிடாதீங்க. அபச்சாரமா இருக்கும். பாகவத அபச்சாரம் சங்கத்தை எல்லாருமே பாகவதா தான். அது சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயசானவாளா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், புருஷாலா இருக்கட்டும், ஒரு சத்குரு ஆசிரியச்சுவா யாரா இருந்தாலும் பாகவதான். அவங்களுக்கு அவளை பிடிக்கிறதோ இல்லையோ அவ குணங்கள் உங்களுக்கு ஒத்து வர்றதோ இல்லையோ அதான் ரெண்டாம் பட்சம். இந்த ஆத்மா தான் புரிச்சு. உங்களுடைய பர்சனல் ஈகோக்கெல்லாம் இடம் கிடையாது. குரு தான் புரிச்சு, சத்சங்கம் புரிச்சு, பகவான் புரிச்சு, ஆத்மாவுடைய லாபம் தான் புரிச்சு. அழகா சேவிச்சு எழுதுகிறார் சுவாமி ராமானுஜன். உடனேயே சில சிஷ்யாலாம் கைகட்டி வாய்ப்பு சுவாமி தேவர் எதுக்கு சேவிச்சு தெரியலையே. அப்ப சுவாமி ராமானுஜன் சொன்னார், திருமலை திருப்பதி வைகுண்டம், அது வைகுண்டம், பூலோக வைகுண்டம். வைகுண்டத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த பிரஜா நதியும் உண்டு. இந்த பிரஜா நதியில முங்கி எழுந்து குளிச்சுட்டு அப்படி கரை ஏறினோம் அப்படின்னா அந்த அமானவான் அப்படின்னு ஒரு தேவன் உண்டு. அவன் என்ன பண்ணுவான்னா எந்த வாசல் வழியா வைகுண்டத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த வாசல் வழியா தான் நம்ம போகணும். வேற வாசல் வழியா நம்ம போனா நமக்கு வைகுண்டம் பிடிக்காது. சுக்காராம கொண்டு போய் திருவனந்தபுரம் வாசல்ல கொண்டு ரெண்டு வாசல் வழியா போங்கோ அப்படின்னு அவர் ஓடி வந்துருவார். வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு. அதே நாராயண பட்டத்திரிய கொண்டு போய் பாண்டங்களை பார்க்கக்கூடிய வாசல்ல கொண்டு விட்டோம் அப்படின்னா அவர் அங்கேயும் குதிச்சிருவாரு. அதனால யார் யார் எந்த மூர்த்தியுடைய உபாசனையில மயங்கி கிடக்கிறாரோ அதுக்கு தகுந்தா போல வைகுண்டமும் மாறும். தன் சுக்காரம் அப்படிதான் பாண்டங்க இடத்துல சொல்ற பண்டரீபுரமாக இருந்தால் இருப்பேன் இல்லடிக்கையை குதிச்சிருவேன். பராபரபடுற சொல்ல ஸ்ரீரங்கம் போலவே இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னா ரங்கநாதன் பராபரத்தை சிரிச்சுட்டே சொன்னார். பராபரத்தோட மூளை ஒரு கீழ் கிழிச்சு அங்கேயும் கீழே குதிச்சிருவேன் சார். சிரிச்சுன்னு குதிப்பேன் அப்படின்னு ஆகாசம் நேரம் இருக்கு. அங்கே குதிச்ச நேர பூலோகம் தான். அதனால அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்தா போதே வைகுந்தத்துக்குள்ள நுழைய அதிகாரம். அதுக்கேற்ற மாதிரிதான் பத்மநாபர் கோவில்லையே பார்க்கலாம். அர்ச்சனை டிக்கெட் வாங்கினா ஒரு லைன், அர்ச்சனை டிக்கெட் வாங்கலாம் ஒரு லைன். நமக்கு அங்க இருக்கவாதான் தெரிஞ்சா அப்படி குறுக்கு வழி அப்படி போயிடலாம். அப்படிதான் உண்டு ஸ்பெஷல் என்ட்ரி. ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசதி உண்டு. அது போல திருப்பதி போனாலே 50 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு, தர்ம தரிசன டிக்கெட்டு, கல்யாண உற்சவம் பண்ற ரூபா டிக்கெட்டு, சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு. திருப்பதி சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி உண்டு. அது பேர் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் லைன் எல்லாம் போய் நிக்க வேண்டாம். குறிப்பிட்ட நேரம் உண்டு. ஒரு நாளைக்கு 3-4 தடவை தரிசனம் உண்டு. நீங்க சீனியர் சிட்டிசன் ஒரு டூ கையில இருந்தா போதும், அழகா நேர ராஜகோபத்தை அப்படியே விட்டு விட்டுருவாங்க, நேர பெருமாளை பார்த்து அப்படியே விட்டுருவா. சீனியர் சிட்டிசன் அப்படி ஹேண்டிகேப்பா இருக்கலாம். இன்னொரு வசதி என்னன்னா, சீனியர் சிட்டிசன் ஐஸ் போட்டு கூட விட்டுரு போலாம். அதனால திருப்பதிக்கெல்லாம் போனா வயசானவரை கூட்டு சுலபமா பெருமாளை பார்த்தா சீனியர் சிட்டிசன் நிறைய பிரயோகம் இருக்கு. ஆனா லோகத்துல என்ன அதெல்லாம் பாரமா ஆயிட்டாங்க, அதான் கஷ்டமா இருக்கு. அவ மழை பெறும் பொழுதும் அவ பழம் பெறும் பொழுதும் நமக்கு தேவைப்பட்ட மரமா இருக்கா, அதுக்கப்புறம் எதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறோம். மரம் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு, நமக்கு உபயோகம் இல்லை அப்படின்னா என்னவோ ஒரு மனசுடாண்டு வந்து வந்துடுற வளர்த்துறாரு. அது இடங்கள் நான் இங்க பார்த்துருக்கேன், நமக்கு வயசு ஆயிட்டுதானே இருக்கு. அப்படி பார்த்தா பத்மநாபர் பக்கத்துல ரொம்ப சீரியஸ் இருக்கு, அவரு தான் ரொம்ப வயசா இருக்கு. குறைஞ்சபட்சம் 5000 மேல ஆயிடுச்சு. சாதாரண லௌகீகமா சரித்திர ஆராய்ச்சி சொல்லப்பட்ட பெரிய சீனியர் சிட்டிசன், புராண ரொம்ப ரொம்ப வயதானவர் யாரோ ரங்கநாதன், ரொம்ப கழகம் படுகளும் தொண்டுகளும் அது சாதாரண கதை இல்லை, படுத்துட்டே கிடக்கிற கதை. தெரிய மாட்டேங்கிற நமக்கு பலம் தெரிய மாட்டேங்கிற எப்பொழுதுமே இந்த பெரியவாளுக்குலாம் அந்த மரியாதை அந்த அக்கறை எல்லாம் கொடுக்கணும். இதுவே பெரிய புண்ணியம், நிறைய பகவான் எழுதி கொண்டு வரும். சாண்டங்க அப்படி வந்தவன் தானே, குண்டலீக தாயா தகப்பனா வயசானவாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை பார்த்துதானே பாண்டன் ஓடி நின்றான். பிரஜா நதியில குளிச்சுட்டு யார் எந்த வழியில போகணுமோ அந்த வழிக்கு ஒரு வழி விடுவார். அந்த வழியில வந்த மாதிரி அமானவான் போல இவன் திருப்பதிக்கு நமக்கு வழிகாட்டினான். அதனாலே இவன் பகவானுடைய தேவன் சேவிச்சேன். அது என்ன ஒரு மனசு பாருங்க. அது மாதிரி அடியாக்கின் அனுபவம் உண்டு. நாங்கள் திருப்பதி கரெக்டாக திருப்பதி போயிட்டு இருந்தோம். திருப்பதி மெட்ராஸில் ரெண்டு வழியில போகலாம், ஒன்று ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போகலாம், இன்னொன்று திருவள்ளூர் வழியாக போகலாம். ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போனால் தூரம் ஜாஸ்தி, திருவள்ளூர் வழியாக போனால் தூரம் குறைச்சி. எங்களுக்கு தெரியலை, நாங்கள் ஒரு 4-5 பேர் ரெண்டு கார் வழி போயிட்டு இருக்கோம். கரெக்டாக ஸ்ரீபெரும்புதூர் போனால் இளநீர் சாப்பிட்றதுக்காக நிறுத்தியும், ஸ்ரீபெரும்புதூர் தான் வண்டி நிறுத்தியும். அழகா சாத்தா அவர் கேட்டார், எங்கேயா போறீங்க? திருப்பதிக்கு ஏன் சார் இந்த ரோட்ல போறீங்க? இப்படி போவோம், 25 கிலோமீட்டர் கம்மி அப்படின்னு. நிஜமாக எனக்கு கண்களில் பலபலப்படாத ஜலம் விட்டுருக்கு. ராமானுஜர் நான் சொல்லிட்டே அப்பதான் கதை சொல்லிட்டே இருந்த வாழ்வு. ராமானுஜர் திருப்பதி போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. அந்த மாதிரி எனக்கு யார் திருப்பதி வழிகால போறான்னு தெரியலேன் சொல்லி பேசியிருந்தோம். கரெக்டாக ஒரு இளநீர் கடைக்காரன் எங்களுக்கு திருப்பதி போறதுக்கு வழிகாட்டினார். மகா சங்க விலக 25 கிலோமீட்டர் நாங்கள் சுத்திட்டு இருப்போம். சத்தியம் அது சீபர் மூலம் விஷயம் நடந்தது. கரெக்டா தூரத்தை பார்த்தா ராமானுஜர் கோவில் கோபுரம் அதுமாரி இதெல்லாம் சத்தியம். மீன் போகாத விஷயம் அந்த பாவம் நமக்கு இருந்ததுன்னா எங்க போனாலும் பகவான் அனுகிரகம் நமக்கு தெரியும். அழகா சுவாமி ராமானுஜர் மற்றவாளோட சேர்ந்து போறார் திருப்பதி. சரியா திருப்பதி அப்படின்னா கீழ் அலமேல் மங்காபுரம், அந்த கீழ் திருப்பதியா திருப்பதி சொன்ன மேல திருமலைன்னு தான் சொன்னோம். ஆந்திரக்கரெல்லாம் திருமலான்னு தான் சொல்லுவா, திருப்பதி சொல்லவே மாட்டோம். திருமலா திருப்பதி கீழே பஸ்ஸே பாடலாம், திருப்பதி டு திருமலா, திருமலா திருப்பதினு போட்டிருக்கோம். திருமலா 7 மலை, திருப்பதினா கீழ. அழகா போனா முதல்ல தாயார் சேர்க்கிறோம். அலமேல் மங்கா தாயா அகல வில்லேங்கிறையும் அலமேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரல் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லாடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தே. பெருமாள் காலம் வேணா முதல்ல தாயாரவே பிடிக்கும். அது அலமேல் மங்கா தாயார் அழகி அழகா வந்தார் சுவாமி ராமானுஜர். முதல்ல தாயார சேவிச்சுட்டார். தாயார சேவிச்சுட்டனால திருமலை என்ன பெருமாள் தரிசனம் பண்ணலாம். அவர் நேரடியா போய் பார்த்த வச்சு ரொம்ப பண்ணி விட்டுருவார். எத்தனை பேர் நான் பார்த்து மலமேல்தான் ஏறிட்டு பார்க்க முடியாம இறங்கி வந்த பல பேர் உண்டு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு, நிறைய பேர் எனக்கு தெரியும். அவர் நடந்த போய் தாயார பாதுகாப்பு ரெக்கமெண்டேஷன் சொல்லிடுவா, தயவர் தவறா என் குழந்தை வரா காட்சி கொடுத்துருமே எதாவது ஒன்று பண்ணாதீங்கோ அப்படின்னு. சரிம்மா தரையாடிங்க. நான் முதல்ல தாயார பிடிச்சிடணும். வைஷ்ணவ சித்தாந்தம் சொல்றது அதுதான் புருஷகாரம் பூட்டை சிபாரிக்கு தாயார் தான் நமக்கு. அவர் அவ்வளவு தூரம் காரண்யம் உடையவளா. அதாவது தாயார சேவிச்சார், ரொம்ப சந்தோஷம் தாயாருக்கு. அழகா சேவிச்சார், நேர கபில கீர்த்தனம் எல்லாம் போனா சேவிச்சார். நம்மாழ்வார் சேவிச்சார், ஜோரா சேவிச்சார். திருமலையை பார்த்தா ஓடு அழ ஆரம்பிச்சுட்டார். எனக்கு பேர்பட்ட திருமலை சாதாரண மலையாது. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, 7 மலை. 7 மலை நாமத்தை சொன்னாலே ஜன்மா சாபாவியமாக. வெங்கடாத்ரி சொல்லுங்க எல்லாரும், வெங்கடாத்ரி தேசாத்ரி, தேகாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, அவ்வளவுதான் ஏழாயிரத்தி இல்லையா, ஏழு மலைதான். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி, ஏழு மலையை சொன்னம்னாலே பரம புண்ணி. குஞ்சனேந்தி குளிர்மழை காத்தவன் அஞ்சுஞ்ஞாலம் மலம் தவிரான் தரன் சென்று தேர் திரு வெங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. நம்மாழ்வார் சொல்றார், குஞ்சனேந்தி குளிர்மழை காத்தானே கிரிதர கோபாலன், அவனேதான் அன்றுஞ்ஞாலம் அளந்த பிரான், அவன்தான் பாவனனா வந்து லோகத்தை அளந்தான், அவன்தான் பரம் சென்று தேர் திருவேங்கடமாவளை. அதே பிரபுதான் திருவேங்கட மலமலை ஏறி நிற்கிறான். அதனால அந்த திருமலையை தொழுதாலே நம்பினை ஓயுமே, அந்த வினையெல்லாம் போயிடுமா. திருமலை போய் மலையப்ப சுவாமி கூட பார்க்க வேண்டாமா, திருமலையை பார்த்தாலே பாவம் போயிடும். டைம் இருந்தா மலையப்ப சுவாமியை பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். திருமலை போய் திருமலையை பார்த்துக்கணும்னாலே கரண பார்த்து அழகா சுவாமி ராமானுக்கு கீழ்த்திருப்பதில் இருந்தார். அழகா ஜம்மன திருமலை ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, திருமலை ஆழ்வார் அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த ஆழ்வார் பேசினாலே போதும், ஏன்னா அவர் தான் தாங்கி இருக்கார். எம்பெருமான் பொன்மலைமேல் ஏதேனுமாவேனி குலசேகர ஆழ்வார் சொன்னார், உடனே வேண்டாம் திருமலையில ஏதான ஒரு வஸ்துவான் ஆனா போதும் எனக்கு, வேற ஒண்ணு வேண்டாம். ஆனாத செல்வத்தை அலம்பெயர்கள் தரத்துள்ள வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டிய தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை மீனாய் பிறக்கும் விதியுடையதாவே. எனக்கு மீனா இருந்தா போதுமே திருவேங்கடமலையில, ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன் ஆனேறு ஏழு நின்றால் அடிமைத்திறமல்லார் கூனேறு கங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. நாரேந்திர பக்ஷியான திருமலை இருந்தா எனக்கு போதுமே, செண்பகமாய் இருந்தா போதுமே, படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேனே அப்படின்னா பிறந்திருக்க. இப்படியே சொல்லிட்டு கடைசியில செம்பவளமாய திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. திருவேங்கடமலை ஏதான ஆயிலா எனக்கு போதும். சீனிவாசா அது கணக்கிறகம் பண்ணிடாதா அப்படின்னு செய்ய அதெல்லாம் நினைச்சிருந்தார் சுவாமி ராமானு. ஏறு கொண்டதாரா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா சம்மன் அழகா சேவிச்சா அதே மேனி சொல்லிருக்கிறதா, திருவேங்கடமலை 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 திருவேங்கடமலை. இந்த மலையில இருக்கக்கூடிய புல்லு பூம்பு செடியிலேந்து பாறையிலேந்து கல்லுலேந்து எல்லா நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள், அங்க இருக்கிற ஒரு எறும்புலேந்து சிறுத்தையிலேந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு முயல்லேந்து ஒரு சின்ன தும்பி பூச்சியிலேந்து எல்லாம் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள் பாது பாது அழுது 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 ஆழ்வா பிறந்தங்களா சேவிச்சிருந்திருக்கார் மலையப்ப சுவாமியுடைய பிரபந்தமா சேவிக்கிறார். கதை கதறி கதை எழுத எல்லாரும் சொன்னான் மலை ஏறணும் சுவாமி அப்படின்னு. ஐயோ அப்படின்னு நடுங்கினார், என்ன சுவாமி மலையேறதுக்கு என்ன நெடுங்கிறது அப்படின்னு. மலை முழுக்கதான் நித்திய சூரியர்கள் நித்திய முக்தர்கள் குலப்பெயர் ஆடுறாரு எம்பெருமான் பொன்மலையில் ஏனேனும் மாறேனும் சொல்லியிருக்கார். அவர் என்னவா இருக்காரு, நான் போய் கால் மதிக்க பாகவத அவச்சாராடி ஏறமாட்டேன்னு சொல்றேன். ராமானுஜரே ஏறமாட்டேன்னு நம்மலாம் ஏறலாமா, பார்க்கவே கூடாது நம்மளாம் தெரியாது. இவர் ஏற மாதேவன்றார், சரி என்ன பண்ணுறது கூட வந்தவனும் சரி அவ்வாறு கீழே திருப்பதிலேயே தங்கிட்டா. அதுக்குள்ள அங்க கீழே கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் எல்லாம் கோஷ்டியோட தங்க ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டார் ராமானுஜர். விஷயம் திருமலையில் இருக்க பெரிய திருமலை நம்பிகள் அனந்த அலங்காரெல்லாம் போச்சு. பெரிய திருமலை நம்பிகள் ஆனந்த பாஷம் என்ன ஒரு பிரபாவம், என்ன ஒரு மனத்துடைய பாவம் இது மலையப்ப சுவாமி நடத்தி திருமலை நடத்தி நிறைய பேர் மலையிலே இறங்கி வந்துட்டார். சுவாமி ராமானுஜர் சேவிக்கிறது அனந்தாழ்வான் அவர் தான் அனுப்பியிருக்கார், ராமானுஜர் அனுப்பின கைங்கரியம் அவரெல்லாம் வந்துட்டார். அழகா வந்தா எல்லாரும் சேவிச்சார் அனந்தாழ்வார் கைங்கரியம் நடக்கிறது மலையப்ப சுவாமி எப்படி இருக்கார் எல்லாம் கேட்டார். அனந்தா சிரிச்சுட்டே சொன்னார், தேவருக்கு மேல வந்தே பார்க்கலாம் இது கீழே வந்து கேட்கிறேன் இல்லப்ப அதை எப்படி கால சேர முடியும், ஆழ்வார்கள்லாம் பாடின மலப்பா ஏற முடியுமா, அது வேத மலையாச்சு பையன் ஆயுமேஷனே மலையா இருக்காரு அச்சோ அப்படின்னு. உடனே எல்லாரும் பயந்து அவ்வளவுதான் நாங்க பலமே பாபம் அப்படின்னு நினைச்சுட்டா. கடைசியில் அனந்தாழ்வான் சொன்னார், சுவாமி நீர் ஏறலைன்னா யாரு ஏறமாக மலையப்ப சுவாமிக்கு ஒரு கைங்கறி நடக்காது, தேவாக்கள் யாரு வரமாட்டா மலையப்ப சுவாமி மாதிரி தேவையில் கிடப்பார் பலமேல ஏதோ அந்த இருக்கிறவா கைங்கறி பண்ற வரைக்கும் இருக்கு அவாறு பரம பதிச்சுட்டா யாரும் போகமாட்டான் அவ்வளவுதான் அப்படியே இருக்கு. உடனே பயந்துட்டார் ராமானுசர், அதனால தேவனை ஏறித்தான் ஆகணும் சொல்ல சரி அப்படின்னு சங்கல்பம் பண்ணின்றார். திருமலை இருக்கிற வரைக்கும் அன்ன ஆகாரம் எதுவும் சீகரிக்கிறது இல்லை, ஜலம் கூட சாப்பிட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டார். ஏன்னா ஜலம் குடிச்சோம்னா மூத்திரம் வந்துடும், ஆகாரம் சாப்பிட்டா மலம் வந்துடும், திருமலையில போய் அவசாரம் பண்ணப்படாது. ஏன்னா உடனே அழகா சங்கல்பம் பண்ணா ஏற முட்டி போட்டுட்டே முட்டி போட்டு ஏற முடியுமா? ஏழு மலையே ஆறாத முடியும், கால் நடந்தாலே நாலு நாளைக்கு தூங்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் மலை ஏறிட்டாருன்னா அப்பா மலை ஏறியாச்சு மலை ஏறியாச்சு மலை ஏறியாச்சு மலை ஏறி அகம் பார்த்து கூட ஏறிடுவோம். நாங்களாம் வருஷ வருஷம் திருப்பதி மலை ஏறுவோம், நாங்களாம் நினைச்சா மலையேறும் மெட்ராஸ் நிறைய பேர் நல்லா உண்டு. அவன் நினைச்சா மலையேறு நினைச்சா மலையேறு அவன் நினைச்சா மலையேறுன்னு சொல்ல மாட்டேங்க. நம்ம நினைச்சு ஏறிட முடியுமா? நம்ம நினைச்சு அம்பாவத்தை ஏறலாம், நம்ம நினைச்சு பாபத்தை ஏறலாம், மமக்காரத்தை ஏறலாம், நம்ம நினைச்சு ஒத்தகல் மண்டபத்தை ஏற முடியுமா? பத்மநாபன் நினைச்சா ஒத்தகல் மண்டபத்தை ஏறலாம், நம்ம நினைக்காமலே அகம்பாவத்தை ஏறலாம். ஆச்சரியம் முட்டிக்கால் போட்டு ஏதோ எல்லாரும் அசந்து போயிட்டா நடந்து நடந்து அப்படி நாமஜபம் எல்லாம் பண்ணிட்டு கோவிந்தா 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 கோவிந்த நாமத்தை ஜிபிச்சு கோவிந்த நாமம்னா மலையப்ப சுவாமிக்கு தானே கோவிந்த நாமம் சொல்லி ஏற நிக்கும் பார்க்கலாம். ஜனங்கள் 365 நாளும் ஜனங்கள் மலையேறிண்டே முக்காவாசி இந்த மலை ஏறுறவாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எழுத படிக்க தெரியாத சாதாரண ஜனங்களா தான் இருப்பான். ரொம்ப படித்தவாள் அதான் பிரார்த்தனை பண்ணியிருப்பான். எப்போ பண்ணியிருப்பா? 15 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பான், 10-15 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பான். ஏன் இருக்காது பாமா வாழ்க்கை? அப்புறம் கடைசியில் 15 வருஷம் கழிச்சு ஏதாவது மாற்றி மாற்றி கஷ்டப்பட கடைசியில் யாராவது ஜோஷிக்காரனை பார்த்து ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை பாக்கி இருக்கா முடிச்சுடானு? ஆமா எப்படியோ மலையப்ப சுவாமிக்கு வேண்டினா போல முதல்ல முடிச்சுட்டு வரலாம் தெரியாதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் வீடு தெரிச்சு ஓடி போய் ஏறும். அவ்வளவுதான் அப்ராமண ஜனங்கள் படிக்காத பிராமண ஜனங்கள் குடும்பமா வேணும் பிரார்த்தனை பண்ணி ஏறுவா, குழந்தைகள் எல்லாம் தோல்ல தூக்கிட்டு ஏறுவா, குட்டி குழந்தைகள் எல்லாம் தூக்கிட்டு அதுல குடும்பமா அத்தனை படிக்கும் பொட்டு வச்சுட்டு வேற ஏறுவா முதல் என்னது இப்படியே ஏறணும் அத்தனை படி கிட்ட 3000 படி இப்படி குனிஞ்சு 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 ஒரு சந்தனம் பூசை ஒரு கொட்டு வைக்க சந்தனம் பூசை கோவிந்தா 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 சொல்லிட்டு முதல் படி ஆரம்பிச்சு கடைசி படி வரைக்கும் ஏறி கடைசியில் அந்த வேதியான இடத்துல தேங்காய் உடைப்பான். அவர்கள் வரைக்கும் பொட்டு வச்சுட்டே போவான். என்ன ஒரு தைரியமா வாழ்க்கை பெருசா பணம் எல்லாம் வாழ்க்கை போட தெரியாது திருமாள் கிட்ட. இப்படி ஏறுவா அதை போவான், மொட்டை அடிப்பா, சுவாமி கிருஷ்ணன்ல குளிப்பா, பெருமாளை தரிசனம் பண்ணுவா, அதை கொடுக்குற ஆதாரத்தை சாப்பிடுவா, அப்படியே ஊர் கிளம்பி வந்துட்டே இருப்பான். அவ்வளவுதான் பெருமாளே உன நம்புறேன்ப்பா அவ்வளவுதான். அவளுக்கு பெருசா வேற ஒண்ணுமே தெரியாது, வேற ஒரு பிரார்த்தனையே தெரியாது. மலையப்ப சுவாமியை பார்க்கணும், அங்க மொட்டை அடிக்கணும், மலை ஏறணும், மலை ஏறணும், மொட்டை அடிக்கணும், குடிக்கணும், பெருமாளை பார்க்கணும், அங்க ஒரு வேலையா இருந்து சாப்பிடணும், பிரசாதம் சீகரிக்கணும், அவாட்டி போயிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி பண்ணுவோம்? எவ்வளவு அவ்வளவுதான் முடியும். இல்ல அன்னாலும் காட்சிகளா இருப்பாங்க, நினைச்சாலும் போக முடியாது. அன்னைக்கு வேற ஏதோ பண்ணா ஒரு கூலி கிடைக்கும், அதை வச்சு ஓட்டுறவாதான். அதாவது டெய்லி ஏறிட்டு போற மாதிரி இவரு ஏறாரு. நீ ஏற்ற ஏற கோவிந்தா 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 மலையேறு சுகம் திருமலை ஏற 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 அகம்பாவம் குறையும். தானாவே அப்பா என் சரீர பலம் பெருசு இல்லப்பா, உன் கருண் காரண்ய பலம் தான் பெருசுன்னு தோணி போறேன். கால் கொஞ்சம் உட்காந்து போயே இப்பயே நடக்கணுமா, கொஞ்சம் நாளைக்கு நடந்துக்கலாம். கொஞ்சம் கால கடைசியிலாம் அந்த கடைசி ஒரு 50-100 படிக்கு கால் ஏ அப்படி என்னவோ கெஞ்சும். அதுல சில படிகள்லாம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் ஆகுது ஒரு படியே, அப்படி ரோடு ஓரத்து அப்படி நடக்கலாம். அதெல்லாம் கேட்டு ஒரு படி அப்படி நடக்கலாம், 2.5 கிலோமீட்டர் ஒரு படிக்கு சதம் ஜனங்கள் வருவா. அது ஆச்சரியம் திருமலையுடைய விசேஷம். அது மாதிரி எல்லாம் ஏரியா சின்னிக்கும் திருமலையில முழங்காலும் முடிச்சான் அப்படின்னு இடம், அந்த இடத்துல மட்டும் படி ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், சாதாரண இடம் இல்லை, சின்னி செங்குத்தா இருக்கும், ஏறது கஷ்டம். அந்த இடத்துல ராமானுஜன் கொஞ்சம் உட்கார்ந்தான், கொஞ்சம் களைச்சு போய் அதனால முழங்காலும் முடிச்சான் அப்படின்னே பேர். இதெல்லாம் பார்க்கணும்னா மலை ஏறினா தான் வரும், நீங்க கார்ல பஸ்ல எல்லாம் போய் பார்க்க முடியாது. கார்ல பஸ்ல பார்க்கணும், திரும்பி வரும்போது வேணா அந்த முழங்கால முடிச்சான் அந்த கோபுரத்துக்கு பக்கத்திலேயே கார் வந்து யூட்டர் அடிக்கும், ஏறி போய் பார்க்க முடியாது. இந்த முழங்கால் முடிச்சான் இன்னைக்கும் பல பேர் மலை ஏறுவா, அந்த இடத்துக்கு போனா தானாவே முட்டிக்கால் போட்டு ஏறுவா உண்டு, அது வரைக்கும் சாதாரணமா நடந்து போயிடுவான். ராமானுஜர் எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல மட்டும் முட்டிக்கால் போட்டு ஏறுவான். அந்த மாதிரி அழகா ராமானுஜர் ஏறுறார். ஏரியாவுக்கு அழகா பெரிய நம்பிகள் எதிர்க்க பிரசாதத்துக்கெல்லாம் அடுத்து நம்பி வராது. ஆச்சரியமா எடுத்துட்டு வர ராமாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பெரிய திருமலை நம்பிகள் இவருக்கு பூர்வாசம் அப்புறம் மாமா சொந்த தாய் மாமா, அது இல்லாத வழிக்கு அவருக்கு ஒரு ஆச்சாரியம் மலையப்ப சுவாமி அவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு வரதா சாதாச்சாரியர் திருநாமம் வேற அவருக்கு உண்டு. நித்தியம் மலையப்ப சுவாமிக்கு கைங்கரியம் பண்றவர், தீர்த்த கைங்கரியம் பண்றவர், அவ்வளவு பெரியவர். இவரை சுவாகதம் பண்றதுக்கு பூர்ணகுமம் எல்லாம் எடுத்துட்டு பகவத் பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வரா. ராமனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே கையை கூப்பிட்டு கேட்டார், சுவாமி அடியேன் வரவேற்க யாரா சிறியார் யாரா அனுப்பப்படாத, சின்னார் யாரா அனுப்பப்படாத, தேவரீரே வரணுமோ அப்படின்னா. உடனே பெரிய திருமலை நம்பிகள் திருச்சிந்தே சொன்னார், நானும் தேடினேன் ராமானுஜா, இந்த திருமலையில என்னை காட்டிலும் சிறியவர் எவரும் இல்லை, அதனால் நானே வந்தேன். என்னை காட்டும் மீசன் யாருன்னு சிறியவர் வயசு கொடுத்தது அர்த்தம் இல்லை, என்னை காட்டும் அல்பமானவன் நானும் தேடி தேடி பார்த்து திருமலையில ஒரு ஜந்து எனக்கு கிடைக்கல. இப்ப நான் தான் ரொம்ப அல்பமானவர், எப்பேற்பட்டவர் அவர். அவருடைய நடையை குறைக்கிறதுக்காகவே மலையப்ப சுவாமி தாபவிநாச தீர்த்தம் வேண்டாம், எனக்கு ஆகாச கங்கா தீர்த்தம் வேணும்னு அவருடைய நடைக்காகவே பிரபு அவ்வளவு தூரம் பெரியவர் மலையப்ப சுவாமி. திரிவேங்கட முடையாருடைய சிஷ்யர் பக்தர் தாசர் மலையப்பனே அவர் பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டார். அப்படிப்பட்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் சிறியவர் எவரும் இல்லை திருமலையில், ஆதலால் நானே வந்தேன் அப்படின்னு. ராமானுஜர் கூட அந்த சிஷ்யால் அசந்து போனார், என்ன ஒரு வினயம் அப்பா அப்படின்னு அசந்து போனார். அழகா சுவாமி ராமானுஜர் அழைச்சிட்டு போனா நேர அவர் சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாறினார். சுவாமி புஷ்கரன் இந்த சுவாமி புஷ்கரனில் பிடிச்சதுனால ஜெகத் சுவாமி ஆயிடும், அவ்வளவு ஐஸ்வர்யம் வந்து சென்று அவ்வளவு அழகா சுவாமி புஷ்கரனை தீர்த்தமாறினா. தீர்த்தமாறி முடிச்சோன்னு முதல்ல போய் வராகரை தெரிவிச்சா, திருமலையில போனோம்னா முதல்ல வராகரத்தான் பார்க்கணும், சீனிவாசன போனா போது கடைசியில தான் பார்க்கணும். ஆனா எல்லாரும் முதல்ல அவரை தான் போய் பார்க்கணும் சீனிவாசன், ஏன்னா அவருக்கு வச்சிருக்கிற கூட்டமும் டிக்கெட்டு நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வராக எப்ப வேணா போனா பார்த்துடலாம், கடகட பத்து நிமிஷத்துக்குள்ள வராகர பார்த்துடலாம். மலையப்ப சுவாமி பத்து நிமிஷத்துலாம் பாக்குறதுலாம் குதிரை குண்டு வீதி வீதி ஐடியா இருந்தா கூட பத்து நிமிஷத்துல பெருமாள் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அவர் என்ன டைம்க்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரோ அந்த டைம் மட்டும்தான் உள்ள ஒரு விடுவர். அதுக்கு முன்னாடி பகு பிரயத்தனம் பண்ணாலும் நடக்காது. அது மலையப்ப சுவாமியோட விசேஷம், என்னதான பிரயத்தனம் பண்ண போல அவர் 12:31 12:32 வரைக்கும் உங்களை அப்பாயின்மெண்ட் கரெக்டாக ஒரு நிமிஷம் அப்புறம் திறகண்டி, அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கடந்த முடிவு வந்துடும். அந்த ஒரு நிமிஷத்துக்கு அத்தனை பிரயத்தனம் பண்ணணும் திருமலையில. அழகா வராக போட்டியை தேவை, ஏன்னா ஓனர் வந்து வராக தான் தேவையான இருப்பார், ஓனர் என்னவோ தேவையான தான் இருக்கார், ரெண்டு கிரிக்கெட் தான் படாத பாடம் இருக்கிறார். ரெண்டு கிரிக்கெட் யாருன்னா சீனிவாசன், ஓனர் யாருன்னா வராக. ஆனா அட்டகாசம் முழுக்க பட்டது முழுக்க சீனிவாசன் தான், ஓனர் தேவையான இருப்பார், இருக்கிற இடமே தெரியாது, ரொம்ப குஞ்சு மூர்த்தி வராக பக்கத்துல பாக்கலாம். தாயார் வர மணி வச்சு இன்னொன்று இடத்துல அவருக்கு இடமே விழுதான், இவருக்கு இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு பெரிய கூட்டம், என்ன முதல் மரியாதையெல்லாம் வராது அப்புறமா அவருக்கு. ஆனா ஜனங்களுக்கு முதல் மரியாதையாருமே சீனிவாசன் நிறைய பேர் தெரியாத போறீங்க சாமி இருக்க போய் பார்க்காமா அப்படின்னு போய் பார்ப்போம். வராக சுவாமி அப்புறமா கேட்டு அவ்வளவுதான், நேர வராக சுவாமியை முதல்ல பார்க்கணும், மலை ஏறினா வராகிறத முதல்ல பார்க்கணும். அழகா வராகரெல்லாம் சேவிச்சார், தோற்றுடை கொண்ட பிரானாக நிலம் தோற்றுடை அவருடைய கொம்புல அவருக்கு சொன்னது. நிஜமாவே திருமலை ஏறும்பொழுது வராக தியானம் பண்ணி ஏறணும்னு கூடவே வராக வருவார், சத்தம் போட்டு வருவார், ஒரு எங்கே வராக மூர்த்தி கரெக்டான வருவார். இது வரைக்கும் மலை ஏறும்பொழுது எல்லாம் அவருடைய தரிசனம் அடையாது கிடைச்சிருக்கு, ஆனால் ஜம்முன்னு இருக்கு இவ்வளவு பத்தி வருவார், பூரா வருவார், கூடவே வந்துருப்பார் வராக மூர்த்தி. அழகா வராக மூர்த்தி எல்லாம் சேவிச்சா நேர உள்ள போனார் மலையப்ப சுவாமியை பார்த்தார். பழ பல 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 மாமேகம் சரணம் பிரஜன் நிக்கிற மூர்த்தி, ஐஸ்வர்யம்னா திருமலை தானே அப்பா, அந்த மாலையும் அந்த அலங்காரமும் அந்த காம்பீரியமும் அந்த திருமண்ணும் அந்த கிரீடமும் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயமும் அது திருமலை. அது சுவாமி ராமானுஜர்லாம் மடகாதிபதி இல்லையா, இந்த குலசேகரன் படியையும் தாண்டி மலையப்ப சுவாமி பக்கத்துல நின்று போய் அவருக்கு திருவடிய பூஜை எல்லாம் பண்ற பாக்கியம். இதெல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டா புண்ணியம், சம்சாரியா இருக்க வரைக்கும் பெருமாள் பக்கத்துல சேர்க்கவே மாட்டோம் நம்மள, அதையும் தாண்டி சேர்க்கிற ஒரே ஒருத்தன் பாண்டுறங்கன் போனா போது வா 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 அப்படின்னு சம்சாரிகளை கூட சேர்க்கிற ஒரு தெய்வம் தான் பாண்டுற. சன்னியாசியா இருந்தா எவ்வளவு சுக்கம் தெரியுமா, ஆனா அதுலயும் பத்மநாள் உள்ள விட மாட்டேன், அவள் புஷ்பாஞ்சலி சுவாமியார் மட்டும்தான் உள்ள விடுவார், புஷ்பாஞ்சலி சுவாமியாரா போனாதான் உள்ள விடுவார், அவர் யாரும் விட மாட்டார், அதுல பத்மநாள பத்மநாபர் தான். அழகாக நிற்கிறார் மலையப்ப சுவாமி, சங்கம் சக்கரம் எல்லாம் அப்படி பல 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 பலன் ஜொலிக்க ஜொலிக்க பெரிய திருமணம் எல்லாம் வச்சிருந்து. சரியா ராமாவது பகவானுக்கு சங்கச்சக்கரம் கிடையாது, ஆனா பகவானுடைய சத்துர்புஜ ரூபம் அந்த சங்கச்சக்கரம் அழகா காக்கிற பிரத்யட்சமா பகவான் காட்டி கொடுக்கிறான். ஒரு கையை கடகிரா என்று ஒரு கையை திருவடி காட்டுவார் மலையப்ப சுவாமி. மாமேகம் சரணம் பிரஜன் சொல்லாம சொல்ற ஒரு மூர்த்தி மலையப்ப சுவாமி அழகா ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார், பிரத்யட்சமா காட்டி கொடுக்குறார் மலையப்ப சுவாமி. அவருக்கு மாலை பரிவட்டம் இதெல்லாம் கொடுத்துட்டார். ராமானுஜர் சேவிச்சார். உடனே மலையப்ப சுவாமி சொன்னார், உமக்கு தெற்கு வீட்டிலேயே சொன்னோம், உமக்கும் உம் அடியாருக்கும் மோட்சம் தந்தோ. ஏற்கனவே நான் ஸ்ரீரங்கத்தை சொல்லியிருக்கேன், உனக்கும் உம்முடையாருக்கும் மோட்சம் தந்தோம் அப்படின்ட்டார். உடனே சுவாமி ராமாவது ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே பெரிய நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். வெளியில வந்தார், அனந்தாழ்வான பார்த்து கேட்டார், அப்பா எங்கப்பா நந்தவனம் எல்லாம் எங்க பெருமாள் எங்க எப்படி நடக்கிறது அப்படின்னு நான் ரேஷன் போய் காட்டினான். கோவிலுக்கு பக்கத்திலேயே அனந்தாழ்வான் நந்தவனம் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு அந்த இடத்துல அனந்தாழ்வான் பிருந்தாவனமும் இருக்கு, அனந்தாழ்வானுடைய சமாதி அங்கதான் இருக்கு. இன்னைக்கும் பெருமாள் அங்க வருவார், அழகா வருஷத்துல வருவார். அப்பா அந்த மாலை பரிவட்டம் எல்லாம் மரியாதை எல்லாம் அனந்தாழ்வான் உண்டு. அதுல அனந்தாழ்வானும் அவருடைய பத்தினி தான் ரெண்டே பேர் மட்டும் வெட்டின ஏரி ராமானுஜன் ஏரி இன்னைக்கு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க, ரொம்ப சின்ன ஒரு குளம் தான் இந்த ஹால் சைஸ் இருக்கும். அந்த ஹால் சைஸ் ஒரு முக்கால் சைஸ் இருக்கோங்களேன், இவ்வளவுதான் சின்ன இடம் தான். அவ்வளவு அழகா இருக்கும் சாமித்யம், ராமானுஜ சாமித்யம். ராமானுஜன் அந்த ஏரிக்கு வேற ஒரு பேர் வச்சு, அவருக்கு மனைவியும் கர்ப்பவதியா இருக்காங்க கைங்கரியம். அப்பதான் மலையப்ப சுவாமி ஒரு சின்ன குழந்தையா வந்து கைங்கரியத்துக்கு ஹெல்ப் பண்ண வரா. இவர் கோபம் வந்து பெருமாளை படத்தின் போய் கடப்பாறல அடிக்கிறார். அப்ப பெருமாளுக்கு காலையில் அடிபட்டதுதான் இன்னி வரைக்கும் பச்சை கருப்பணம் வச்சுட்டே இருக்க. பெருமாளுக்கு வெளில வந்து அனந்தாழ்வான் அடிச்சு அடி. இன்னைக்கும் திருமலைக்குள்ள நுழையும் போது கோபுரம் முதல் கோபுரம் நுழையும் இல்லையா, அந்த இடத்துல வலதியை பக்கம் மேல பார்த்தோம்னா அனந்தாழ்வான் கடப்பாறை அப்படின்னு போர்டு போட்டு தொங்க விட்டுருப்பா. அதை பார்த்துட்டு போங்க மலையப்பசாமி நன்னா காட்சி கொடுப்பார், அதை பயந்தே காட்சி கொடுப்பார். நான் சொல்லுவேன் மலையப்ப சுவாமி அனந்தாழ்வான் கிடப்பாறை எங்கேயும் இருக்கு அப்படின்னு. ரொம்ப பலமுடியே கிடப்பார் மலையப்ப சுவாமியுடைய சாடிய பதம் பார்த்து கிடப்பார். இன்னி வரைக்கும் பச்சை கருப்பு வச்சுக்கிற காயம் ஆறவே இல்லையா, எப்படி இருக்கிறதோ நல்ல காயம் நல்ல பச்சை கருப்பு வச்சுட்டே இருக்கார் மலையப்ப சுவாமி. அப்படி அந்த அனந்தாழ்வானுடைய திருநந்தவனத்து சிவமன்னார் இன்னைக்கும் அனந்தாழ்வான் வம்சத்தார் திருமலையில இருக்கா. அவளுக்கு அந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்துருக்கா. அவளுக்கு நித்தியமாக கைங்கரியம் உண்டு, நித்தியமாக போய் மலையப்ப சுவாமி சேவிப்பான். என்ன பாக்கியம், திருமலையில அவளுக்கு வாசம். நான் டிஜிபி அவளை கவனிச்சுருக்கு, அவங்க இருந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க கோவில் பக்கத்துல. பெரிய கோவில் வெளில வந்து பிரதட்சணம் அப்படி வந்தோம் அப்படின்னா இந்த புஷ்ப ஊஞ்சல் சேவை தான் நடக்கும். அந்த ஒரு அந்த கடைசியில் அப்படி போனோம்னா அந்த அனந்தாழ்வான் பிருந்தாவனம் அந்த இடத்துல யாரை கேட்டா சொல்லுவா. அப்படியே கட்டாயம் சாரும் அந்த இடம்லாம் சாமித்யம் அவ்வளவு அமர்சனமா இருக்கும். ராமானுஜர் பார்த்தார், உடனே அனந்தாள் அவன் இனிச்சு ஒரு ஆலிங்கம் பண்ணிட்டார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்து குழந்தைங்க பார்த்து அவன் வளர்த்ததுனால பயன் பெற்றேன் தெய்வம் நல்லா சொல்ல முடியும் சொல்லுங்க. யாருக்காவது தெய்வம் இருக்கா, நான் வளர்த்ததுனால நிம்மதியா இருக்கேன், பெத்த வயசுல பரண்டி வச்சு கட்டிக்கலாம் அம்மியை பெற்றுக்கலாம் தான் சொல்லுவோம். வளர்த்ததினால் பயன் பெற்றேன் ஒரு வாழ்க்கை சொல்ல முடியுமா? ராமானுஜர் சொல்றார், உன்னை வளர்த்ததினால் பயன் பெற்றேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் பண்றப்பா மலையப்ப சுவாமி உம்மனா கைங்கரியம் பண்றது சர்டிபிகேட் கொடுத்துட்டார் அப்படின்னா. உடனே அனந்தாழ்வான் சொன்னார், தேவரின் கிருப என் பலம் என்ன அப்படின்னு அவ்வளவு விசேஷம். அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், சரின்னு சொல்லி பெரிய திருமலை நம்பிக்கை நமஸ்காரம் சேவிச்சுட்டு அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். என்னப்பா அப்படின்னா, இல்ல நித்திய சூரிகள் நித்திய முட்டைகள்லாம் தங்கும்படியான ஒரு இடம், இங்க போய் நான் தங்க முடியுமா அப்படின்னார். உடனே பெரிய திருமலை நம்பிகள் சொன்னார், திவ்ய தேசத்துல மூணு நாள் இருக்கான் ஓய் அப்படின்னு சார். சரி சொல்லி மூணு நாள் இருந்தார், அண்ணன் ஆசாரம் எதுவும் எடுத்துக்கல, ஜலம் சாப்பிடல, பெருமாளை கூட நல்லா சாப்பிட்டு இருந்தார். நினைச்ச போது எல்லாம் போய் பாத்து 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 மலையப்ப சுவாமி முழுங்கிட்டே இருந்தார். மூணு நாள் ஆத்து கடகடன் கீழே இறங்கிட்டார், திரு திருப்பதிக்கு இறங்கிட்டார். உடனே பெரிய திருமலை நம்பிகளும் அவருடைய கீழே வந்தார். வந்துட்டா உடனே பெரிய திருமலை நம்பிகளை ராமானுஜர் சேவிச்சார். அடியேனுக்கு ரகசியாசம் சொல்லணும், ராமாயணம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்றார் ராமானுஜர். உடனே பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். இது நவாகம் தான் இல்லை, லவகுசா சொன்ன மாதிரி 32 நாளே இல்லை, ஒரு வருஷம் தான் சொன்னார். ஒரு வருஷம் 365 நாள் ராமாயணம் கேட்கணும். ராமாயணத்துக்கு முந்தைய என்ன ஒன்று சொல்லுங்க, அசாத்தியம். சரணாகதி கிரந்தம் அப்படின்னு தான் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஒரு வருஷம் கேட்கணும், அப்பதான் ராமாயணம் கொஞ்சமாவது புரியும். இப்ப உங்களுக்கு கதை தெரியும், புரியல, கதை தெரிகிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. புரிஞ்சுக்கிறதுனா உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கு ராமாயணத்தை புரிஞ்சுக்கணும். பாகவத கதை உங்களுக்கு தெரியும், பாகவத நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாகவதம் நன்னா யாரெல்லாம் தெரியுமோ அசாமியன் வரலாம், நன்னா தெரியும், நன்னா தெரிய வேண்டிய பல பேர். அதற்காக ஒரு வருஷம் ராமாயணம் சொல்லி கொடுக்கிறார் பெரிய நம்பி. ஒரு வருஷம் ராமானுஜரே ராமாயணம் கேட்டிருக்காரோ எவ்வளவு விசேஷம் பார்த்தோம். 24,000 ஸ்லோகம் விசேஷமாச்சது. வேத வேத்தியே பரேபும் செய்தே தசரதாத்மஜே வேத பிராகேதாத்தீது சாட்சாத் ராமாயணாத்மனா. பரமபுருஷன் ராமனா வந்தான், வேதம் ராமாயணமா வந்துடுத்து உபயோகிச்சார். காயத்ரி மந்திரத்துடைய வியாத்தியானம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். அதனால 24 அக்ஷரம் 24,000 ஸ்லோகம் அப்படின்றார். விசேஷமானது ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு வருஷம் இருந்து கேட்கிறார். அப்ப ராமானுஜர் இந்த அவருடைய சித்தி பிள்ளை இருந்தாரு கோவிந்தர், முன்னாடியே சொன்னேன் காலபக்தி ரவிசேவருமான கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார்னு. அவர் இப்ப பெரிய திருமலை நம்பிக்கை இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப ராமானுஜரை பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறார், ஏன்னா பெரிய திருமலை நம்பிகள் ஆச்சாரியன் அவருடைய சிஷ்யன் அவ்வளவுதான். ராமானுஜரை பார்த்தா ராமானுஜர் கிட்ட என்ன கோவிந்தா சூட்சியமா அடி எனக்கு ஒரு முறை இல்ல ஆச்சாரிக்கு அவ்வளவு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிட்டார். அதுக்கு மேல ராமானுஜர் நின்று பேசி எல்லாம் பண்ணலை, ஏன்னா இப்ப ஆச்சாரி அபிமானம்னு திருமலை நம்பிக்கிறத மனக்கு ஒதுங்கிடு. ராமானுஜருக்கு அந்த கோவிந்த் ரொம்ப பிடிக்கும், அவர்தான் அவனை திருப்பி அந்த பக்கம் கூட்டு வர சொல்லியிருக்கா. ஒரு நாள் அழகா இந்த ராமானுஜர் இந்த கோவிந்தர் என்ன பண்றா அப்படின்னு இப்படி பாசன் இருந்தா. இந்த கோவிந்தருக்கு பெரிய திருமலை நம்பிகளுக்கு நித்தியம் படுக்க விரிக்கிற ஒரு கைங்கரியம், முதலாவது ஒரு கைங்கரியம், ஒவ்வொரு விதமான கைங்கரியம் உண்டு. ஆச்சாரி கைங்கரியத்தை ஒரு கைங்கரியம் அவருக்கு அழகா படுக்கையை விரிச்சு தலகாணி எல்லாம் போட்டு வைக்க வேண்டியது ராசியில அவருடைய கைங்கரியம், இந்த எம்பா கோவிந்தருடைய கைங்கரியம். அப்ப அவர் எம்பாக்கிற வெறும் கோவிந்தம் சன்னியாசி கடையார் பிரம்மச்சாரி. உடனே ராமானுஜர் பாக்கர் அழகா விரிக்கிறார் படுக்கையை, இந்த சுருக்கம் எல்லாம் படுக்கையை விரிக்கிறது ஒரு நளினம் உண்டு. ஏன்னா ஏதோ 10வது காரியம் பண்றாங்க, சொந்த வந்த காரியத்துல ஒரு நேர்த்தி வரும், அதுலயும் கைங்கரியத்தை ரொம்பவே நேர்த்தி வரும், ரொம்ப சொந்த வரும். ஏனோ தானோ அப்படின்னா ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடாது. கோவில்கள்ல பார்த்தா சில கோவில்கள்ல அந்த அர்ச்சனை பண்ண பார்த்தவாலும் அவ்வளவு கைங்கரியம் ஒன்பதுக்கா பண்ணும், நமக்கே சந்தோஷமா இருக்கும். சில கோவில்கள்லாம் எதிரியோ முக்கால் தமிழ்நாடு கோவில்கள்லாம் அவள் அர்ச்சனை பண்றதை பார்த்து அர்ச்சனையே கொடுக்க வேண்டாம் நமக்கு தோணிப்போம். இந்த பெருமாள் சேவிச்சுட்டு வந்தா போதும் அப்படின்னு தான் சொல்றோம். நிறைய இடங்கள்ல பார்க்கணும், இந்த சத்தம் வேணும், இந்த கைங்கரியத்தை இந்த ருச்சி வேணும். அழகா பார்த்து 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 அழகா படுக்கிறதா வச்சு ராமானுஜர் அசந்து போயிட்டோம். படுக்க விரிக்கிறதுல என்ன நேர்த்தி, முதல்ல அந்த இடத்த எல்லாம் அழகா பெருக்கி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தொட சுட்டு அப்புறம் அந்த பாய் எல்லாம் விரிச்சு அழகா மேல அந்த பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு ஒரு சுருக்கம் இல்லாம அதை வேணும் என்ன உதறி சக்தி அதெல்லாம் உங்க பழக்கம் இருக்கான்னு தெரியல. அப்படிதான் உண்டு, படுக்கை சுற்றுறது படுக்க விரிக்கிறது நிறைய உண்டு. சொல்ல கேள்வி புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் காண கிடைக்கிற விஷயங்கள். படுக்க விரிக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம். அடி எனக்கு முத முதல்ல கிடைச்ச கைங்கரியம் இதுதான். குருஜி அம்மா அவரோட நாமஜம் எல்லாம் பண்ணு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரி உனக்கு நீங்க ஒரு கைங்கரியம் தரட்டுமா அப்படின்னு. இப்ப கைங்கரியம்ன்ற வார்த்தை கூட எனக்கு தெரியும், நான் கிட்ட கைங்கரியம்னா என்ன சொல்லுங்க முதல்ல அப்படின்னு. நான் அது வஸ்து நினைச்சிருக்கேன், சாப்பிட்ற வஸ்து போறதுக்கு வைஷ்ணவ பாஷ தெரியாத காலம். அப்புறம் சொன்னா உனக்கு ஒரு சர்வீஸ் தரேன், நான் அப்ப புரிஞ்சுட்டு சர்வீஸ்னா புரிஞ்சு கைங்கரியம்னா புரிய அப்புறம் இன்னைக்கு படுக்கையை வெறிய அப்படின்னு. அப்பதான் முதல் தடவையா கைங்கரியம், அந்த கைங்கரியம் இன்னை வரைக்கும் ஓடிந்துருக்கு எல்லாம் நிஜமாவே பகவத்கு. அழகா அழகா படுக்கையெல்லாம் விரிச்சாரு எம்பா கோவிந்த் ராமானுஜர் அசந்து போனார். அதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ணார், அரண்டு போயிட்டார், பயந்து போயிட்டார் ராமானுஜர். அழகா படுக்கையெல்லாம் விரிச்சுட்டார், விரிச்சுட்டார் அத்தாடா சத்தாக விரிச்சிருக்காரு நினைச்சா எம்பா கோவிந்த் அது மேல ஏறி நல்லா படுத்து தூங்கிட்டார். ஃபர்ஸ்டாக படுக்க வச்சுட்டு ஜோரா ஏறி தூங்கிட்டார். ராமானுஜர் பார்த்தாரு என்னடா படுத்துட்டானேன்னு பார்த்தா 2 நிமிஷம் அவர் தூங்கியாச்சு. ஒரு 10 மணி நல்லா முக்கியமா தூங்கினார் கோவிந்தர். அப்புறம் எழுந்து வந்தார், அப்புறம் திருப்பி விழா பெரிய பண்ணா அவர் கூட இருந்துச்சார். இது ஏமாற்ற மாதிரி இருக்காரு. அதனால என்ன பண்ணி முடிச்சுட்டு ராமானுஜருக்கு தாங்க முடியும், கோவிந்தர் இப்படி பண்றாருன்னா அவரால் தாங்க முடியாது. உடனே ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பிகள் அவரிடத்துல போய் சொன்னார், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது எனக்கு கொஞ்சம் சரியா படலை, கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிங்க, ஏன்னா உங்க சிஷ்யன் நான் விசாரிக்க முடியாது. அவ்வளவு மரியாதை ஒன்று பெரியவாள் இருக்கு. ரொம்ப அந்த நிதானத்தை இருப்பான், ரொம்ப நிதானம். அவள் இவாளோட சிஷ்யர்கள் அப்படின்னா அவளை விசாரிக்கிற உரிமை ஆச்சாரம் மட்டும்தான் உண்டு, வேற யாராவது விசாரிச்சாலும் பாபோட வச்சா. அது ரொம்ப நிறைய இடங்கள்ல நினைக்கும் கண்கொண்டு பாசம் சொல்லிட்டார். அழகா ராமானுஜர் சொல்லிட்டார். உடனே பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தர் கூட்டார். கோவிந்தா படிக்கலாம் விற்றாச்சா? நித்தியம் எவ்வளவு நாளா படிக்க? ரொம்ப நாளா சுவாமி. சரி படிக்க விடுச்சுட்டு என்ன பண்ணுவாய்? அடியார் நன்னா படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. யோசிக்கவே இல்லை, கவலையும் வரல, பயப்படவே இல்லை, நன்னா படுத்து பத்து பதினஞ்சு தூங்குவேன் அப்படின்னு. உடனே பெரிய திருமலை நம்பிகள் சிரிச்சிருந்து ஆச்சரியமா பார்த்தார். இதுக்கு உனக்கு என்னடா பலன் அப்படின்னு, எனக்கு எல்லாம் பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு. அடி எனக்கு நரகம் சாதாரணமா சொல்றது, நரகம் கிடைக்கும் அப்படின்னு. பெரிய திருமலை நம்பிகள் பார்த்தா நரகம்னு தெரிஞ்சு ஏண்டா பண்ணாய் அப்படின்னு. இல்ல ஒருவேளை நீங்க படுக்கும்போது அந்த உவாமுள்ளன்னு உண்டு, இந்த உவாமுள்ளதான சுற்றிடும். பட் புருவ போர்வை சுருக்கம் ரொம்ப கஷ்டம். இந்த போர்வை எக்ஸ்கியூஸ் சுருங்கிருந்ததுன்னா படுக்க முடியாது. உட்கார இடத்துலயே வந்து அந்த போர்வை விழிப்பு சரியா இல்லைன்னா உட்கார முடியாது, உறுத்து நமக்கு. அவ படுத்துக்கும் போது சரியா இல்லை அப்படின்னா நான் சமயம் நம்ம போதிக்கிற போது முடுக்கிட்டு போயிடும். அது எடுக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும், ஒரு உறுத்தல். அதுதான் நமக்கு நமக்கு நம்மளை பத்தி தான் தெரியும், அடுத்தவாளை பத்தி தெரியாது. அது ஒண்ணு இருக்கு, நமக்கு நம்ம சரீரத்துடைய சௌகரியத்துல எல்லாம் பிஎஸ்சி எம்பிஏ டபுள் எம்ஏ என்னவெல்லாம் பண்ணிட்டோம், தேகாத்ம அபிமானி. அதுல அந்த ரிசர்ச் பண்ணியாச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். எப்படி எல்லாம் சரீரத்தை சௌக்கியமா வச்சுக்கிறது அப்படின்னு, என்னதான் சௌக்கியமா வச்சாலும் அந்த பாலா போன சரீரம் என்னவோ நமக்கு விரோதியாத்தானே நின்று தொலைகிறது. எங்கேயா சகாயம் பண்ணி தொலைகிறதா? நம்ம கொண்டாட 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 அது நம்மளை பண்ற பாடுக்கு பாருங்க. அம்மா நாக்குக்கு வேண்டியதை கொடுத்தாச்சு, உடம்புக்கு வேண்டியதை கொடுத்தாச்சு, இளமைக்கு வேண்டியதை கொடுத்தாச்சு, கண்ணுக்கு வேண்டியதை கொடுத்தாச்சு, எல்லாம் எப்ப கொடுத்து தொலைச்சா ஒன்னும் பரவாயில்ல அப்படின்றது. இன்னும் கூட இருந்தா தேவலை அப்படின்னு கேட்கறது. அப்பாட திருப்தி திருப்தி திருப்தின்னு சொல்லி தொலைகிறதா? பாலா போன சரீரம், பாலா போன சரீரம், அசேதன வஸ்து. என்ன பாடுபடுத்துறது நம்மள? அசேதன வஸ்து, அதுக்கு ஒரு வரையே கிடையாது. செட்டு உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா நம்ம நம்ம கட்டுப்பாடு அது இருக்கணுமா? அது கட்டுப்பாடு நம்ம இருக்கும். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், அது கட்டுப்பாடு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதனால அவர் சொன்னால் அடியனுக்கு நரகம். ஆனா ஒருவேளை தேவையை படுக்கும்போது உருவாமல் இருந்து ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சு ஏதாவது சுருக்கலாம் இருந்து தேவை ராத்திரி ஒழுங்கா தூங்கலன்னா அது நரகத்தை காட்டிலும் கொடுமையானது. அதனாலே அவன் முன்னாடி படுத்து பார்த்து உருவாமல் தான் இருக்கா செக் பண்ற, டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சந்து போன பெரிய திருமலை நம்பிக்கை. என்ன பதில் சொல்லுவார்? அந்த ஆச்சாரிய கைங்கறி இருந்துச்சு, அது குடும்பமே அப்படிதான் இருக்கு. ராமானுஜர் மாவட்டம் நடக்க போனா அப்புறம் எல்லாரும் மோசம் போனா போகும், குடும்பமே நடக்க போறது கிடையாது. எங்களுக்கு குடும்பம் வந்து அவ்வளவு இடத்துல கூட இருக்கவாளே நரகம் தள்ளி விடும், நரகம் போகுது. யாரும் இவன் வம்சமே அப்படிதான், ராமானுஜ வம்சமே. நான் நரகம் போனா பரவாயில்ல, அடுத்த வாழ்க்கை சுகம் கிடைச்சா தேவலே அப்படின்னு அசந்து போனார் ராமானுஜர். ஒன்னும் பதில் சொல்ல முடியும் ரெண்டு பேரா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். நின்று பதில் கேட்க கூட நின்று நிக்கல அவர் போயிட்டார். ராமானுஜர் இப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் அந்த கோவிந்தர் குளத்துல ஜலம் எடுக்க போனா குளிச்சுட்டு வெளில வந்தா, வழியில ஒரு பாம்பை பார்த்தா, பாம்பு குடிச்சு என்னமோ பண்ணா திரும்பி போனா குளிச்சுட்டு வந்தா. ராமானுஜர் கோவிந்தன் நிறுத்தி கேட்டா, என்னடா பண்ணா பாம்ப அப்படின்னு கேட்டா. அது பாம்புடைய நாக்குல ஒரு முள்ளு தச்சிருந்தது, அது ரொம்ப சமப்பட்டுது, அதனால ஒரு ஆய்வுல கையை விட்டு அந்த முள்ள எடுத்து விட்டேன் அப்படின்னு. பாம்புக்கு மேல ஒரு மூத்த தயிர் படு அப்படின்னு சொல்ல வேண்டாம், பாம்பு படு. இத்தனை பேரை குத்திருப்பேன், இவ்வளவு வருஷம் இருக்கு நாட்டுலப்பா, அது முள்ளு தச்சுட்டா படி படி அப்பாடா. நம்ம யாரும் அவமானப்படுத்தா அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுற சதயம். எனக்கு எனக்கு கஷ்டம் கொடுத்தாதான் தெய்வம் சும்மா இருக்கும். என்னமோ நம்ம அப்படியே பக்த சிரோன்மணி துருவன் பிரகல்லாதன் ஆண்டாள் மீரா சைத்தன்ய மகாபிரபு ரேஞ்சுதா. என்ன கஷ்டப்படுத்தினா சும்மா இருப்பாளா? பத்மநாபர் விடுவாரா? என்னமோ நித்தியம் பத்மநாபர் சொன்னா கதியா படியா கிடக்குற மாதிரி. என்ன அக்கிரமம், எவ்வளவு கோரமான சதயம். ஆனா ஒரு பாம்பு நடந்த பூததைய அது அந்த நாட்டில் இருந்த முள்ள எடுத்து விட்டுருக்க. ராமானுஜர் பார்த்தா கோவிந்தன் எப்படியே அழிந்து போகணும் அவர் முடிவு பண்ணிட்டார். இந்த கோவிந்தன் வேதனை இப்படி வருத்தமானவங்க நம்ம கூட அப்படின்னு நினைச்சுட்டான். ஒரு வருஷம் ராமாயணம் முடிஞ்சது. உடனே சுவாமி ராமன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருக்குதா, அப்பயே ரங்கநாதன் சீக்கிரமா அவரு தெரியும். சீக்கிரமா சொன்னதுக்கே ஒரு வருஷம் சரிப்பா போயிட்டு வா சொல்லியிருந்தாலும் எத்தனை வருஷம் கேஷன் வந்திருப்பாருன்னு தெரியாது. சீக்கிரமாங்கிறது ஒரு விஷயம் ஆயிடுச்சு ராமானுஜர். ஒரு வருஷம் ஆயிடுத்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கவனிச்சுருந்தார். அப்படியே உத்தரவு வாங்கின சுவாமி ரங்கநாதர் கூப்பிடறா, கூப்பிடறது ரங்கநாதர், ராமாயணம் முடியணும்னு காத்துருந்தேன், ராமானுதான் முடிஞ்சிருக்கோம்னு கிளம்புவா. இந்த ராமாயணம் நானே சொல்லியிருக்கேனப்பா, நான் தானே காரணம், ராமாயணம் எல்லா காரணமும் நான் எங்கிட்டே கேட்டு நான் தெரிஞ்சு கிளம்புற வழியப்பா, இதுக்கு மேலே இருக்க வேண்டாம்னு சார். ஏன்னா அவருக்கு பயம், மலையப்ப சுவாமி அபகரிச்சென்றுவாரோ ராமானுசரே அப்படின்னு உடனே உத்தரவு வாங்கிக்கிறேன். உடனே பெரிய திருமலை நம்பி கண்கள்ல கண்ணீர் வழியிறான். இவ்வளவு தூரம் வந்து ஒரு வருஷம் இருந்து ராமாயணம் கேட்டிருக்கியப்பா, உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டார். சரியா கதை சொல்றவாளுக்கு சம்மானம் கொடுக்கப்பா, கேட்கறவாளுக்கு தான் சம்மானம் கொடுக்கும். சத்தியம் ஏன்னா இந்த சத்தையோட நீங்க கேட்கறேன்னா எத்தனை கதைகள் தெரிஞ்சு, எத்தனை வேதாந்த விஷயங்கள் தெரிஞ்சு, யார் யார் உபதாசம் பண்ண முடியும் சொல்லுங்க, உபன்யாசம் பண்ண முடியும் சொல்லுங்க. கேட்கறதுக்கு சத்தையோட நீங்க வந்தா தானே, உங்களுடைய சத்தை அஸ்திவாரமா கொண்டுதானே தைரியமா கதை நாங்க பண்ண வரோம். யாருமே வரமாட்டான், நீங்க பார்த்து கதை பண்ணுவோம், எத்தனை பேர் தைரியமா கதை ஏறுவோம் சொல்லுங்க. கேட்கறதுக்கு பக்த ஜனங்கள் வருவேன்ற ஆசை தானே, பக்த ஜனங்கள் கேட்டு ஆமா அப்படி ரசிக்கிறதுனால தானே விதவிதமான விஷயங்கள் மாத்தி மாத்தி எத்தனை பேர் வந்து எவ்வளவு விஷயங்கள் உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும். என்ன தைரியம்னா பக்த ஜனங்களுடைய பக்தி மேல சத்த மேல உங்களுக்கு அந்த கதைகள் கேட்கிற ருச்சி மேல எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, அதுதானே இழுத்துட்டு வரது, அதுக்குதானே ஓடி வரும், அதுதானே பெரிய விஷயம். அதனால பெரிய திருமலை நம்பி கேட்டுனா உனக்கு என்னப்பா நான் கொடுப்பேன், எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் நீ பண்ணிருக்காரு, ஒரு வருஷம் ராமாயணம் கேட்டு எனக்கு உபகாரம் நீ பண்ணிருக்காரு. அப்பா ஆனா நிறுத்தி நிதானம் ஆசையோட சொல்லும்படி அவசரப்படாம ஒரு வருஷம் நிறுத்தி நிதானமா கேட்டிய, அவாகம் போகும் சொல்லாம என்ன கொடுப்பேன் தெரியலையே அப்படின்னு ராமானுஜர் பார்த்தா. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தெரிஞ்சு அந்த கோவிந்தனை கொடுப்போன்னு சமயம் பார்த்து கேட்டார், இந்த கோவிந்தனை கொடுப்போனேன்றார். உடனே இவரும் பார்த்தா பெரிய திருமலை நம்பிகள் சந்தோம் எடுத்துட்டு போகணும், இது கோவிந்தனை கேட்க வேண்டாமா, கோவிந்தன் ஒரு வார்த்தை என்ன கேட்கிற, நான் உன அனுப்பிட்டமா நீ போறியா, அவரும் கேட்கல இவரும் கேட்கல, எனக்கு இவன் அனுப்புமோன்னு, எனக்கு இவனை குடும்பம்ட்டார், எனக்கு கூட அனுப்பினீங்கன்னு சொல்ல குடும்பம்னா சொத்து மாதிரி கேட்கிறார், எனக்கு இவனை குடும்பம், எனக்கு அந்த பேனாவை கொடு, எனக்கு அந்த செருப்பை கொடு, எனக்கு அந்த மொபைலை கொடுங்க, அந்த மாதிரி எனக்கு இவனை குடும்பம்ட்டார். அவரும் தந்தம் எடுத்துட்டு போன்றார், ஐஷ்டு போன எடுத்துட்டு போன்றார், அச்சேகர வச்சு மாதிரி ஒரு பார்த்தார். ஒன்றும் பேசுறாங்க துக்கம் நினைச்சு அடைக்கிறது கோவிந்தருக்கு, இருந்தாலும் கிளம்பிட்டார். சரி கிளம்பியாச்சு, அபாரம் கிளம்பியாச்சு, நேர திரும்பியும் காஞ்சிபுரம் வராது, வர வழியில் எல்லாம் கோவிந்தர் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறார், அதுலே இருக்கார் யார் இதையும் பேச மாட்டேங்க அப்படி என்னமோ கூட்டத்தை ஒட்ட மாட்டேங்கிறார். வளர்ச்சி வேற போயிட்டார், முகம் எல்லாம் வாடி போயிடுச்சு. இந்த செடியெல்லாம் ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல நடப்பு எடுத்துட்டு போக தெரியுமா, இது எடுத்துட்டு போகிறதுக்குள்ள அது கொஞ்சம் சோர்வு வந்துடும், அது ரொம்ப தூரம் எடுத்துட்டு போறோம், ரொம்ப நாள் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அப்படியே வாடி வணங்கும் தெரியுமா. அந்த மாதிரி என்னமோ அவர் வேரோட பிடிக்கினா போல, வேரும் வேரடி மண்ணுமா பிடிக்கினா போல அப்படியே ஆகிய காஞ்சிபுரம் வந்தாலும் ராமானுஜர் பார்த்தார், என்ன கோவிந்தா பெரிய திருமலை நம்பிகளை பார்க்கணுமோ அப்படின்னு உடனே முகம் வரவிட பிரசன்னமாயிருக்கு, கையை கூப்பிட்டா அடியே எப்ப கிளம்பிட்டு சார், அவ்வளவுதான் எப்ப கிளம்பட்டோம் அப்படின்னு சார். உடனே ராமானுஜர் சிரிச்சிருந்த சரிப்பா கூட ஒரு அமைப்பு இவரை கொண்டு வந்து திருமலை விட்டுட்டு வாங்கும், பெரிய திருமலை நம்பி இடத்துல இவரை கொண்டு விட்டுட்டு வாங்குவோம்னு அனுப்பிட்டார். சொன்னாலே ஓட ஆரம்பிச்சார் கோவிந்தர், இவர் கூட இவரை கொடுக்கணும் ஓடுறார், சாமி பொறுமையா போலாம் பொறுமையா போலாம் ஓடுறார், ஓடி 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 திருமலைக்கு வந்தார். கடற்கடன் மலை ஏறினேன் பெரிய திருமலை நம்பிகள் திருமாளிகளுக்கு வந்துட்டார். ஒரு வார்த்தை ஒரு தூரத்தை வரத பார்த்த உடனே பெரிய திருமலை நம்பிகள் உள்ள போயிட்டார், கதவை தாப்பா போட்டுட்டார், அவர் ரூம்ல போய் கதவை அடைச்சு தாப்பா போட்டுட்டார். அவருக்கு இதை பார்த்து நடுங்கிறார் கோவிந்தர், மாறா போண்டே அப்படின்னு பார்த்தா இவர் உள்ள போய் கதவை தாப்பா போட்டு உட்காந்துட்டார். ஒரு வந்தால் உள்ள போகலாமா, இவரோட உள்ள பார்த்துட்டு உள்ள போயிட்டார்னு தெரிஞ்ச உடனே சரி ஆசாரம் வீட்டு படி ஏறலாமா கூடாதான் வாசனை நிற்கிறார். யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றதுன்னு தெரியலையா. கடைசியில பெரிய திருமலை நம்பிகளுடைய மனைவி தைரியமா போய் பெரிய திருமலை நம்பிகளுக்கு சொன்னா, இந்த மாதிரி கோவிந்தன் வந்திருக்கான், வாத்தான் ஒரு வார்த்தை சொல்லப்படாதா அப்படின்னு. உடனே பெரிய நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் சப்தம் போட்டார், பைத்தியகாரம் போ சொல்லுங்க அப்படின்னு, பைத்தியத்தை போ சொல்லுங்க இங்க வந்தது அப்படின்னு. உடனே கோவிந்தர் தெரிஞ்சு போயிரு, இனிமே நமக்கு இந்த இடம் கிடையாது, நமக்கு ராமானுஜர் தான் கட்டி, ஏன்னா அவர்தான் கொடுத்தேன்னு தரணும். உடனே பெரிய திருமலை நம்பிகளுடைய துணைவியாருக்கு மனசு கேட்கல, குழந்தை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போய் சொல்லுங்க, அவன் சாப்பிடவே இல்லைன்னு சொன்னா பார்த்தாலே தெரியறது, ரெண்டு வாய் பகவத் பிரசாத் சாப்பிட்டுட்டு போட்டோமே ஒரு வார்த்தை சொல்லும் போல அது சுதயமாச்சு தாயாளிகள். ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போட்டோம் குழந்தை மேல் முற முறைச்சாராம் பெரிய திருமலை நம்பிகள். விட்ட பசுவுக்கு யாரா கொண்டுடுவாடாடி அப்படின்னு ஒரு பசுவை விட்ட பிறகு அது மா அப்படின்னு பின்னாடியே அவன் ஃபுல்லா போடுவோம். வாங்கினவன் அவன் போட்டுக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு அவர் சொல்ல. நான் விட்ட பசு அதுக்கு நான் புல்லுதான் போட மாட்டேன், அதுக்கு புல்லு வர ராமானுஜன் போச்சு. விட்ட பசுவுக்கு புல்லிடுவாருந்தோ அப்படின்னா கோவிந்தர் பார்த்தார். அப்படியே வாசல்ல இருந்து திருமாளிகை சேவிச்சா திரு அங்கேயும் குரு குருன்னு ஓடினார். காஞ்சி குரு என்ன அநியாயம், இந்த ஆச்சாரம் அப்படி இருக்காரு, இந்த ஆச்சாரம் அப்படி இருக்காருமா, அதுதான் ஆச்சாரியாளின் பலம். ஓடி வந்தா ராமானுஜ திருவடிகள்ல விழுந்தா, அடியேனுக்கு இனிமேல் தேவரீரே ஜீனுட்டார். ராமானுஜ கண்கள்ல ஆனந்த பாஷம், நல்ல வேலை திரும்பி வந்துட்டார். பெரிய பெரிய திருமலை நம்பிகளுக்கு மானசிங்கமாக தேங்க்ஸ் சொல்லிட்டார். நல்ல வேலை திரும்பி அனுப்பிட்டு அது எவ்வளவு தூரம் சர்வ மிகத்துவம் திரும்பி அனுப்பிட்டாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டாரா சுவாமி ராமானுஜர். அதெல்லாம் ஆச்சாரிய புருஷனுடைய பிரபாவம். அந்த ஒரு ஆச்சாரத்தை எடுத்துட்டு எனக்கு இவரை பிடிக்கலன்னு வேற ஆச்சாரத்தை போனா வச்சுக்கோங்களேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கவே மாட்டேன். ஒருத்தரை விட சமத்ராமதாசருடைய பிரபாவம் தெரிஞ்சு அவரோட போயாச்சுன்னா நல்லா செட்டில் ஆகிடலாம், பெரிய மன்னமெல்லாம் இருக்குன்னு ஜாலியா போயிட்டாரு. அங்க பார்த்தா சமத்ராமதாசர் எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்றாரு, சப்பாத்தி சப்ஜி சப்ளா தான் இருக்கு. இவரு அசந்து போயிட்டாரு, நல்ல சாப்பாடு அப்பாட செட்டில் ஆகிடலாம், ஒரு வேலையும் பண்ண வேண்டாம், சாப்பாடு பண்ண வேலை பண்ணுக்கு பார்த்தா பண்ணா போதும் நினைச்சிருந்தார். காத்தாலேன்னு பரிமாறிட்டே இந்த ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச பந்தி பரிமாறது பதினோரு பதினொன்று மணி எனக்கு கலச்சு போயாச்சு. இப்போ பந்தி எல்லாம் முடிஞ்சு சாப்பிடலாம்னு உட்காந்த உடனே சரி அதே ரோட்டி சப்ஜி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவாளுக்கு வந்து உப்பே இல்லாத சுக்கா ரோட்டி சப்ஜியே கிடையாது. அழ ஆரம்பிச்சுட்டாரு, இவ்வளவு தூரம் பரிமாறினேன் எனக்கு இது இல்லையா அவசியம், என்ன பரிமாற வாழ்க்க சாப்பிட வாழ்க்கை இல்லாம நமக்கு அது கிடையாது, இரக்கர்களா இருக்க வேண்டாமா அப்படின்னு. உடனே அவர் பார்த்தார், இவரோட வந்து செறிவிட்டு வராது அப்படின்னு பார்த்துட்டு எப்போ நேரம் கிடைக்கும் போகலாம் காத்துட்டு இருந்தார். அந்த ஊருக்கு ஒரு ஆச்சாரியன் வந்தார், உடனே பார்த்தா இவரை சொல்லாம கொள்ளாம நேரம் கலந்து அவர்கிட்ட போயிட்டார். போனால் கூடுமர குடும்பம் அடியனுக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இவர் ஏற்கனவே ஆச்சாரியனை ஆசிரியத்திற்கான அந்த குணங்கள் அந்த நடவடிக்கையை பார்த்தா கண்டுபிடிச்சுடலாம், உடனே கண்டுபிடிச்சுட்டார். அப்போ அவனுக்கு யாரோ உபதேசம் பண்ணிருக்காளா அப்படின்னு, சமத்ராமதாசர் பண்ண வேணா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்னும் ராமன்னா எனக்கு தெரியல, அதனால நீங்க உபதேசம் பண்ணு அப்படியாப்பா சரி. இப்ப நீ ஒண்ணு பண்ண நேர போய் சமத்ராமதாசர் எடுத்த ஒரு உபதேசம் பண்ண மந்திரத்தை திருப்பி கொடுத்துட்டு வா, அப்புறம் நான் அவனை புதுசா பண்றேன்னு. உடனே அங்கே ஓடினார், நேர போனார், எனக்கு உங்களை பிடிக்கல, நான் வேற ஆச்சாரம் நான் டிபேட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட போன உபதேசம் வாங்கிக்கலாம்னு போனேன், அவர் சொன்னா நீங்க கொடுத்த மந்திரம் திருப்பி கொடுக்கலாம்னு சொன்னார், அதுக்காக வந்திருக்கேன், நீங்க கொடுத்த மந்திரத்தை வாங்கிக்கோங்கோ அப்படின்னார். உடனே சமத்ராமதாசர் சிரிச்சார், அப்படியாப்பா சரிப்பா. அப்ப அவன் ஜலம் கொடுங்க சம்படுத்து கொடுத்தாரு, அந்த ஜலத்தை எடுத்து வாயை குப்பிடிச்சுட்டு அவன் சொன்ன மந்திரத்தை மனத்துல நினைச்சிட்டு அப்படியே அந்த பாலம் எடுத்துக்கிட்டு போப்பா அப்படின்னு. உடனே வாய்ப்பு ஜலத்தை விட்டுருந்தார், அப்படி கொப்பளிச்சார், மனசுக்குள்ள அவர் சொன்ன ராமா அப்படின்ற சப்தத்தை நினைச்சா அப்படி பாலம் அப்படி துப்பினார் துப்பினார், நான் துப்பிட்டேன் அப்படின்னா சரிப்பா நீ கலந்து அப்படின்னு. துப்பின இடத்தை பார்த்தா அந்த பாறையில ராமா அப்படின்னு அக்ஷரம் அப்படி முத்திரை பதிஞ்சிருக்கு. உடனே சேர்த்து அப்பாட எனக்கு ஒரு சங்காரத்தம் இல்லையா நேரம் அங்க போனார். அந்த புது ஆதாரங்கள்ட என்ன பாருன்னா எல்லா விஷயத்தையும் சொன்னார். சரி நீ சுப்பினியா அந்த ஜலம் என்ன ஆச்சுன்னா அது பாறை வேண்டாம், ராமான்னு எழுதியிருந்தது பாறை படுவாரி அவ்வளவு அழகா அவன் ஆத்மாவுக்கு வேண்டி ராமநாமத்தை சொல்லி கொடுத்துருக்கா, அதை கொப்பிடிச்சு குப்பிடிச்சு வந்து நிக்கிறீங்களா வயல உனக்கு நானும் உபதேசம் பண்ண அங்கேயே போய் ஜலம் தொடர்ந்து கொடுத்தேன். ஒரு ஆச்சாரம் கொடுத்த நாமத்து மேல சந்தை இல்லாம இவன் சுப்பின ஜலத்துல பாறையில ராமா பதியறதுன்னா சதயத்தை பதிஞ்சிருக்காது. ஏகாசாரி உபாசன சர்வசிரேஷ்டம் கோவிந்தர் அந்த மாதிரி ராமானுஜரத்தை திரும்பி அனுப்பிச்சார். இந்த பெரிய திருமலை நம்பிகள் நீதி பிரபாவம் நாளைக்கு நாளைக்கு ஏகாதசியா இருக்கிறதுனால இந்த பஜனை உண்டு. அதனால எட்டு மணிக்கு சத்சங்கம், எட்டு மணிக்குள்ள மாற்றங்க அவன் தான் பஜனை முடிக்க வைக்கணும். எட்டு மணிக்கு சத்சங்கம் ஆரம்பிப்போம். ராஜலட்சுமி ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாராதே. Rade Krishna Krishna Rade Rade.
கிருஷ்ணா கிருஷ்ணாரே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாரே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாரே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாரே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாரே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணாரே
महाराज की समस्त भागवत को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम आळ्वार त्रिवडिगळे शरणम திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் துர்வர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா பக்தங்கு ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப ஸ்வாமி ஜெய் ஸ்ரீ பூவராக மூர்த்தி குண்டலீகவர சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா ஜெய் ஸ்ரீ வீரதீர சூராஞ்சனேய ஸ்வாமி சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ நாளைக்கு 8 மணிக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.